நல்ல தேவனே, இந்த வேளையிலும் உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சபையாக கூடி வருகிற பெரிய சாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். மேய்ப்பனாக நீர் இருந்து உம்முடைய ஆடுகளை காயங்களை சரிப்படுத்தி புத்தியினங்களை சீர்படுத்தி எங்களை வழிகாட்டி வெளிச்சத்தின் வழியில் எங்களை நடத்துகிற உம்முடைய தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஆண்டவரே, இப்போ நாங்கள் பாடின மாதிரி ஒரு பக்திமான் தன் நாட்களை எல்லாம் விட்டு வீணாய் கழித்து விட்ட நன்மை வருமோ, உழைக்காமல் பலனற்று போனேனே, ஆத்ம ஒன்றும் ரட்சிக்காமல் போனேனேன்னு அவர் தன்னுடைய வயதான முடியாத காலத்தில், மரண காலத்தில் அவர் யோசிச்சு வருத்தப்படுற மாதிரி நாங்கள் ஒருவரும் இராதபடிக்கு எங்களோடு பேசுமாண்டவரே. விட்ட நன்மை வீணா, வாழ் நாளெல்லாம் வீணா போயிடுச்சேன்ற ஒரு ஆதங்கத்தோடு, ஒரு குற்ற மனப்பான்மையோடு ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் உழைக்காமல் ஒரு இடம் ஆத்மாவை ரட்சிக்காமல் இந்த உலகத்தை விட்டு போற ஒரு பயங்கரம் ஆண்டவரே எங்களுக்கு ஏற்படாதபடிக்கு எங்களோடு பேசி எங்களை மாற்றும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே. மத்தேயு 9வது அதிகாரம் 35-38 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். மத்தேயு 9:35-38 வரைக்கும். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் தோய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலை ஆட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலை ஆட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த பகுதியை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். ஒரு இந்த 36-5 வசனம் வந்து இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தின் சுருக்கம், அவர் என்னென்ன செஞ்சார் அப்படின்றத ஒரு சுருக்கமாக சொல்லுகிற ஒரு வசனமாக இருக்கிறது. அவர் எல்லா கிராமங்களுக்கும் பட்டணங்களுக்கும் சுற்றி நடந்து கால்நடையா போய், நான் உங்களுக்கு சொல்லியிருந்த 204 கிராமங்கள் நகரங்கள் அதையெல்லாம் கால்நடையா போய் பிரசங்கம் பண்ணி ஜப ஆலயங்களில் உபதேசித்து எல்லா நோய்களும் சரிப்படுத்தினார். அது நம்ம சாதாரணமா படிச்சிடலாம், ஆனா அதுல எவ்வளவு உழைப்பு இருந்தது என்பதை நான் போன வாட்டி உங்களுக்கு விளக்கி கொடுத்தேன் நினைக்கிறேன், இல்லைங்களா? அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அவர் மனுஷனாக மனுஷ பலவீனத்தோடு அவருக்கும் நடந்தா டயர்டாகும், அவருக்கும் டிராவல் பண்ண டயர்டாகும், ஆனாலும் அந்த களைப்பு அதெல்லாம் பார்க்காம கால்நடையா போய் 204 கிராமங்களுக்கு அவர் அந்த ஊழியத்தை செய்ததை பார்க்கிறோம். ரொம்ப ரொம்ப உழைப்பு, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அது சில நேரங்களில் போய் அப்படியே மயக்க அடிச்சு விழுகிற மாதிரி கீழே விழுகிறார். சில இடங்களில் பார்த்து அவருக்கு டயர்டு, போட்டில் போய் படுக்கிறாரு, எந்திரிக்கவே முடியல, புயல் அடிக்குது எந்திரிக்க முடியல, அவ்வளோ களைப்போடு ஊழியம் செஞ்சவர் இயேசு. அதை நம்ம பார்க்கணும். இந்த பகுதி அதுக்கு என்ன அவர் அப்படி செய்ய வைத்தது, என்ன அவருக்கு அந்த மாதிரி ஊக்கம் கொடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவனுடைய இதயத்தை திறந்து ஒரு கிளிம்ஸ் காட்டுற மாதிரி இந்த பகுதி நமக்கு இருக்கு. உங்களுக்கு போன வாட்டி நம்ம பார்த்தோம், அவர் ஜனங்களை பார்த்து மனதுருகினார். நான் சொன்ன அந்த வார்த்தைக்கு வந்து நம்ம எந்த பாஷையிலையும் வார்த்தைகள் இல்லை. மனதுருகினார் அப்படின்னும் போது அவங்களுடைய உண்மையான ஆவிக்குரிய நிலைமையை பார்த்து, அவங்களுடைய உண்மையான தேவைகளை பார்த்து, அவர்கள் தோய்ந்தவர்களாகவும் செதறப்பட்டவர்களாயும் தேவசாயலா உருவாக்கப்பட்டு எவ்வளவு அருமையா உருவாக்கப்பட்டவர்கள் இப்போ சீர்கெட்டு போய் பிசாசுனால பயங்கரமா அழிக்கப்பட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமா தின்னுகிட்டு இருக்கிற மாதிரி, கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டு இருக்கிற மாதிரி அவர் பார்க்கும்போது அவர் மனதூறுகிறார். அப்படியே பல உதாரணங்கள் கொடுத்து உங்களுக்கு சொல்ல பார்த்த ஒரு பெரிய விபத்து, ஆக்சிடென்ட் நம்ம பார்க்கும்போது அதுவே நமக்கு மனதூறுக்கும். எப்படி ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு பார்த்து நம்ம எப்படி அழுகுறோம், அந்த மாதிரி ஒரு மனதுருக்கம் அவருக்கு. இப்படி சாயலா படைக்கப்பட்ட தேவ ஆத்மாக்கள் இப்படி ஒரு பயங்கர அடிக்கப்பட்டவர்களா, குத்தப்பட்டவர், நார் நாரா கிழிக்கப்பட்டவர்களா, உயிரோடு தோலுரிக்கப்பட்டவர்களா இப்படி இருக்கிறாங்களே. அவங்க இப்படி இருக்கிறதுக்கு காரணம் வந்து பல ஏற்பாடுல இருக்கக்கூடிய ஒரு உருவகத்தை பயன்படுத்தி அவர் சொல்றார். பல ஏற்பாடுல இருந்து ஒரு உருவகம் என்னது, இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, மெய்ப்பெண் இல்லாத ஆடுகள் போல் இவங்க இருக்கிறது. இந்த பல ஏற்பாடுல வந்து இதை விட ஒரு மோசமான நிலைமை ஒரு கூட்டத்தில் இருக்க முடியாது. ஒரு ஆடுக்கு மெய்ப்பெண் இல்லைன்னா போச்சு அந்த ஆடுடைய நிலைமை, அந்த மாதிரி ஒரு நிலைமையில. ஏன்னா அந்த ஆடை தண்ணி காட்ட முடியாது. ஒரு மிருகங்கள்லயே ரொம்ப முட்டாளான மிருகம் ஆடு, அதுக்கு என்ன செய்ய தெரியாது. எங்கன்னா யாராவது போனாங்கன்னா அவங்க கூட போய் உழுந்து குழியில உழுவத்தான் தெரியும். ஆனா மெய்ப்பெண் தான் அதை கூட்டு போய் நல்ல தண்ணி காட்டுறது, நல்ல மெய்ச்சலை காட்டுறது, அதை பாதுகாக்கிறது. ஓனாய்கிட்ட இருந்தெல்லாம் மெய்ப்பெண் இல்லை, அது அவ்வளவுதான், அழிஞ்சு சுக்குநூறா போயிடும். அந்த மாதிரி இவங்க இருக்கிறத இவர் பார்த்து அதை பாக்குற தான் மனதுருகினார்னும் போது எல்லையற்ற கடவுளுடைய தயவு காருண்யம் அவருடைய மனதுருக்கம் ஒரு மனுஷனாக இருந்து காட்டும் போது அவர் உடம்புனால முடியல இல்லைங்களா. அவர் அப்படியே உடம்பே வதைக்கப்படுற மாதிரி மனதுருகினார், அதைதான் பார்க்கிறோம். அந்த ஊழியத்துக்கு அதை பார்த்து அந்த அதுதான் அவருடைய ஊழியத்துக்கு பெரிய காரணம், அவருடைய மனதுருக்கம், கம்பாஷன். அதுதான் அவர் தள்ளிச்சு இப்போ எல்லாரும் இடத்துலையும் ஊழியம் செய்யறது. இன்னைக்கு நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது 37-38 வசனங்கள்ல சில காரியங்களை பார்க்க போறோம். இதெல்லாம் பார்த்து அவர்கள் பார்த்து மனதுருகின பிறகு அவர் அந்த சூழ்நிலையை அசஸ் பண்றார். இதான் சூழ்நிலை கிரகித்து பார்க்கிறார், கணித்து பார்த்து தங்கள் சீஷர்களுக்கு ஒரு சில காரியங்களை சொல்றார். என்ன சொல்றாரு, இந்த நாலு காரியங்களை பார்ப்போம். அறுப்பை பத்தி அவர் பேசுறாரு, அவசரமான ஒரு சூழ்நிலையை பத்தி அவர் விவரிக்கிறாரு, வேலையாட்களை பத்தி அவர் பேசுறாரு, இந்த அறுப்பு அவசரமான சூழ்நிலை வேலையாட்களுடைய தேவையை பத்தி உணர்ந்தவங்க வந்து என்ன அவங்க செய்யணும் அப்படிங்கறத பத்தி நாலு விஷயத்தை பத்தி பார்ப்போம். முதலாவது அறுப்பு, ஹார்வெஸ்ட். அறுப்போ மிகுதியா இருக்கிறது, அறுப்பு மிகுதியா இருக்கிறது. இப்போ வந்து மெய்ப்பெண் இல்லாத ஆடுகள் என்ற பழையற்பாடு ஓமானத்தை எடுத்து அதை கொஞ்சம் மாற்றுறாரு, ஆடுகளை விட்டுட்டாரு, அதை மாத்தி இப்ப அந்த ஆடுகள் என்னவாயிருச்சு, அறுப்பாயிருச்சு, ஹார்வெஸ்ட் இல்லைங்களா, அறுப்பாய் மாத்தி அறுப்போ மிகுதியா இருக்கிறது. அப்படின்னா என்ன அறுப்புனா, இப்படி சிதறடிக்கப்பட்டு சாத்தானால சீர்கெடுக்கப்பட்டு இப்படி அழிக்கப்படுற மக்கள், மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளா இருக்கிற மக்கள் தோய்ந்து போய் தங்க பாவ பாரத்துல வருத்தப்பட்டுக்கிட்டு வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கிற மக்கள் வந்து தேவராஜ்யத்துக்கு அறுக்கப்படுவதற்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. சரியான விதத்தில் ஆவியோடு போய் சுவிசேஷம் அவங்க சொல்லும் போது அவங்க அறுக்கலாம், தேவராஜ்யத்துக்கு அவங்க அறுவடை செய்யலாம். அதான் அவர் சொல்றார், திரளான கூட்டங்கள், நம்மளை சுத்தி இருக்கிற கூட்டங்களை அவர் பார்க்கிறார். பார்த்துட்டு திரளான கூட்டங்களை அவர் பார்க்கிற பார்வை வந்து நித்திய பார்வை இல்லைங்களா, ஒரு இட்டர்னல் பார்வையில் அவர் பார்க்கிறார். பார்க்கும்போது அறுப்புன்னும் போது அறுப்பு வந்து பல ஏற்பாடுலையும் வேதத்தில் பல இடங்கள்ல இருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. நம்ம பார்த்தோம்னா ஐசாயா 17, யோவேல் 3 என்ற பகுதியெல்லாம் பார்த்தோம்னா தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு அறுப்பு பயன்படுத்தப்பட்டிருக்கு, ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட். நம்ம எல்லோரையும் ஆண்டவர் ஒரு நாள் நியாயம் தீர்க்க போறார். அந்த நியாய தீர்ப்பு அதுக்கு ஒரு ஓமானமாக அறுப்பு பயன்படுத்தப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஒருவேளை 13வது மத்தேயு 13 வந்து ஒரு ஓமை அவர் சொல்றார், கிளைகள் கோதுமை, அந்த வந்து சத்ரு வந்து கிளைகளை வெதிச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவன் பிடிங்கிடலாமா கிளைகளைனா, இல்ல அறுப்பு காலம் வரைக்கும் போகட்டும் அப்படின்றார். என்ன அறுப்புக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியாய தீர்ப்பு, கடைசி உலக முடிவு, அதான் அறுப்பு. ரெவலேஷன் 14வது அதிகாரம் பார்த்தீங்கன்னால அங்கேயும் அறுப்பு வரும், அங்கேயும் நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட். இந்த தேவன் என்ன பார்க்கிறாரு, இந்த திரளான கூட்டங்கள் போகும்போது இவங்களுடைய இப்ப இருக்கிற பிரச்சனை மாத்திரம் பார்க்கல, இந்த ஜனங்கள் எல்லோருமே இப்படி சீர்கெட்டு போய் தவறான மெய்ப்பர்களை பின்பற்றி கொண்டு பாவத்தில் அழிந்து போய் கொண்டு இவங்களுடைய முடிவு என்னன்னு பார்க்கிறார். இவர் எங்க போய் முடிய போகுதுன்னு பார்க்கிறார். இவங்க எல்லாருமே கடவுள் சாயலா படைக்கப்பட்டவங்க, ஆனா இப்போ ஏன் வாழ்றோம், எதுக்கு வாழ்றோன்னு சத்திய அறிவு இல்லாம, இருள்ல அறியாமையில, மெய்ப்பனுடைய பாதுகாப்பு இல்லாம, முட்டாள்தனமாக அவங்களுடைய குருடான தலைவர்களை பின்பற்றி கொண்டு, அப்புறம் ஆடு வந்து ஒரு குழிக்குள்ள ஒருத்தர் போறாருன்னா அவங்களே பின்பற்றி குழிக்குள்ள போய் விழுந்துடும். அந்த மாதிரி குருடான தலைவர்களை பின்பற்றி கொண்டு அழிவை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்களே, நியாய தீர்ப்பை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்களே, இவங்களுடைய கடைசி எல்லாம் எங்க நியாய தீர்ப்பு போய் டக்குன்னு நிக்க போறாங்களே, என்ன பிறகு ஆண்டவர் அவங்க பார்த்து சபிக்கப்பட்டவர்களே, சாபத்தை கொடுக்க போற நித்திய சாபம், என்னை விட்டு போங்க, எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊட்டான என்னை விட்டு போங்க, எங்க போகணும், பிசாசுக்கும் அதனுடைய தூதர்களுக்கும் ஏற்படுத்தின அக்கினி கடல்ல நித்திய அக்கினிக்குள் போங்க அப்படின்னு விரட்ட போறாரு அப்படின்னு பார்த்து இவர்கள் அங்க போய் அழுகையும் பற்கடிப்பும் வேதனையே அனுபவிக்க போறாங்களே. அவங்களுடைய முடிவை பார்த்து அவர் இதை சொல்றாரு, அறுப்புன்னும் போது பாருங்களா, அவங்க ஆத்துமா எவ்வளோ விலை, ஒரு ஆத்துமா, ஒரு ஆத்துமாவுடைய விலை நம்ம யோசிச்சு பார்த்துருக்குறோமா, த வேல்யூ ஆஃப் அ சோல், ஒரு ஆத்மாவுடைய மேலே அடிக்கடி பழைய காலங்களில் நம்ம படிச்சிருக்கலாம், அவங்க ஆத்மா நித்தியமாக அழிய போகுது, நித்தியமாக நம்ம கேட்டகிரிசம் நம்ம பிள்ளைகளுக்கு காட் மேக் யூ, கடவுள் உங்களை எப்படி படுத்து படைத்தார், என்னை சரீரத்தோடையும் ஆத்மாவோடையும் படைத்தார், உனக்கு ஆத்மா எத்தனை காலம் ஆத்மா உயிரோடு இருக்கும், நித்திய நித்தியமாக எனக்குள்ள அழியாத ஒரு காரியம் என் ஆத்மா, நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆத்மா இருக்குது, அந்த ஆத்மாவுடைய மதிப்பு என்னன்னு தெரியுமா, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் கடவுள் சாயலா படைக்கப்பட்ட மனுஷனுக்கும் ஒரு ஆத்மா இருக்குது, அந்த ஆத்மாக்கு எவ்வளோ பெரிய விலை பாருங்களேன், நம்ம தான் ஒரு சரீரமாக இருந்தால் மிருகங்க மாத்தான் நம்மளும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை, நம்மள இருக்கிற விசேஷமே கடவுள் சாயலா பண்ணப்பட்டு அவர் நம்ம நான் இதில் சுவாசத்தை ஊதின பிறகு நம்ம ஜீவாத்மா ஆனோன்னு வேதம் சொல்லு, நமக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மா ரொம்ப விலை, ரொம்ப விலை ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த ஆத்மா இருக்கு, எந்த அளவுக்கு வேலைன்னா இயேசு வந்து ஒரு மனுஷன் இந்த உலகத்தையே ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை இழந்தா, இந்த உலகன்ற வார்த்தை வந்து ஒரு கமர்ஷியல் வேர்ட், ஒரு வியாபார வார்த்தை, என்னன்னா உலகம் அப்படின்னா உங்களுக்கு சில உதாரணம் நான் சொல்லியிருக்கிறேன், ஒருவேளை நம்ம லிங்கராஜபுரம், நம்ம லிங்கராஜபுரமே விற்றோம்னா நமக்கு எவ்வளோ காசு வரும், யோசிச்சு பாருங்கள், நம்ம பில்டிங் விற்றாவே எவ்வளோ காசு வரும், லிங்கராஜபுரத்தை விற்று அங்கே இருக்கிற வீடுங்கள்லாம் விற்று அங்கே இருக்கிற எல்லாத்தையும் விற்றோன்னா எவ்வளோ காசு வரும், பா எவ்வளோ பயங்கரமாக ஜமீன்தாரே ஆயிடலாம் நம்ம, அது விட இந்த பெங்களூரை விற்றா நமக்கு எவ்வளோ காசு வரும், முழு பெங்களூரை ஐடி சிட்டியை விற்றுடுறோம், எத்தனை கோடி பில்லியன்ஸில் போவோம் கணக்கு, பெங்களூரு இந்தியா விற்றா இல்லை உலகத்தையே விற்றுடுறோம்னு வச்சுக்கோமே, உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விற்றுட்டோம்னா எவ்வளோ காசு பாடா, நினைக்க முடியாத காசு, எத்தனை எவ்வளோ காசு சேர்த்து வைக்கணும், அவ்வளோ பணம் உங்ககிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ பணம் நீங்கள் வச்சுருந்தாலும் அந்த பணத்தை எல்லாம் வச்சு ஒரு ஆத்மா வாங்க முடியாது, அதை விட விலை எக்ஸ்பென்சிவ் ஒரு ஆத்மா, அதை விட விலையோ இருந்தது ஒரு ஆத்மா, நம்ம அப்படி நினச்சி பார்த்துருக்குறோமா, அதை விட விலை, ஏன் ஒரு உலகம் இந்த 10,000 உலகங்களை விற்றாலும் ஒரு ஆத்மாவை வாங்க முடியாது, ஏன்னா அவ்வளோ வேல்யூபிள், அவ்வளோ பெரிய பொக்கிஷம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கு, நம்ம பார்க்குற ஒரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கு, அந்த சோல், அந்த சோல் பயங்கரமாக வேல்யூ, ஏசு அப்படி சொல்றாரு பாருங்களேன், அந்த சோல் வேல்யூபிள், அது மாத்திரம் இல்லை அது நித்தியமாக இருக்க போகுது, இந்த உலகத்தில் அதுதான் நித்தியமாக இருக்க போகுது, வானமும் பூமியை ஒளிந்து போகும், எல்லாமே இந்த உலகத்தில் ஒளிந்து போகும், ஒன்றே ஒன்று இருக்க போகுதுன்னா என்ன, ரிட்டர்னல் குவாலிட்டி ஆஃப் தி சோல், நித்தியமாக இருக்க போகுது, அழிவே இல்லை, நித்தியம் ஃபார் எவர் அண்ட் எவர் அண்ட் எவர், முடிவே இல்லை, முடிவே இல்லை, ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இறந்த பிறகு ஒரு ஆணும் பெண்ணும் இந்த உலகத்தில் உயிர் போன பிறகு அவங்க நித்தியத்துக்குள்ளே நுழையிறாங்க, அப்போ அதுக்கப்புறம் முடிவே இல்லை, Forever and ever and ever, நித்தியம், அந்த வார்த்தையுடைய பாரம் நமக்கு தெரியுமா, நித்தியம்னா என்னன்னு தெரியுமா, நித்தியம், அது ஒப்பிடவே முடியாது, இந்த வாழ்க்கைக்கும் நித்தியத்துக்கும் எதுக்கு ஒப்பிடுவோம், டைம் நித்திய டைம், இந்த வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்களேன், என்ன இந்த வாழ்க்கை எப்படி தெரியும், ஒருத்தர் சொன்னார் இவ்வளோ கூட இல்லைங்க இந்த வாழ்க்கை, மில்லி செகண்ட் கூட இல்லைங்க, கணக்கில் எடுத்து போட்டோன்னா மேலே 100 வருஷம் வாழ்க்கை வாழ்கிறோன்னு யாரும் 100 வருஷம் வாழ போடுறீங்க, இப்போல்லாம் 100 வருஷம்னு போட்டுருவோம், கீழே நித்தியம் போட்டு டிவைட் பண்ணி பாருங்களேன் என்ன ஆகும் தெரியுமா, ஒரு நம்பரே வராது, 0.00000, ஒன்றுமே இல்லை இந்த வாழ்க்கை நித்தியத்துக்கு முன்னாடி, நம்பரே வராது, ஒருத்தர் ஒரு உதாரணம் சொல்கிறார், நித்தியத்தை புரிய வைக்கணும்னா புரிய வைக்கிறேன், இந்த உலகத்தை எல்லாத்தையும் பவுடர் ஆக்கிட்டு ஒரு அரிசி சைடுக்கு ஆக்கிட்டு எல்லாம் ஒரு குப்பை மாதிரி அந்த பக்கம் வைப்போம், அரிசி சைஸ் ஆயிடுச்சு. எவ்வளோ இருக்கும் யோசிச்சு பாருங்களேன், அரிசி சைஸ் எத்தனை கேஜி அரிசி இருக்கும். இந்த பில்டிங் அந்த பில்டிங் எல்லாத்தையும் ஆக்கி அரிசி சைஸுக்கு பண்ணி ஒரு மூலையில் வைக்கிறோம். யூனிவர்ஸ்ன்றோம் அந்த சராசரம், அந்த மூலையிலேருந்து இந்த மூளை போகிறதுக்கு இன்னும் நம்ம கண்டுபிடிக்கல ஒரு மூலையை. ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுப்போம், ஒரு சின்ன குருவியை எடுத்துக்கிட்டு இந்த அரிசி ஒன்றுனா தூக்கிட்டு இந்த மூலையிலேருந்து அந்த மூளைக்கு போகணும். எவ்வளோ கோடி வருஷம் ராக்கெட்டில் போனாவே லைட் இயர்ஸ்ன்றோம், ஆனால் இது போக போக அது சாகாதுன்னு வச்சுக்குவோம். அந்த குருவி அது பண்ணுதுன்னு வச்சுக்கலாம், ஒரு அரிசி எடுக்குது பறக்குது 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 போகுது, லைட் இயர்ஸ் 1000 லைட் இயர்ஸ் 2000 லைட் போயினே இருக்குது, போய் மூளைக்கு போய் ஒரு அரிசி போட்டுருச்சு, திருப்பி வருது, திருப்பி எடுக்குது இன்னொரு அரிசி, சுண்டு சுண்டா எடுத்து 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 ஃபுல்லாக காலி பண்ணிருச்சு. எத்தனை வருஷம் வேணும் அது செய்யறதுக்குனாலும் யோசிக்க முடியுமா? அத்தனை வருஷம், அதுதான் நித்தியத்தின் ஆரம்பம் அப்படின்றார். அதனால யோசிக்க முடியுமா? இட்டர்னல் அந்த கான்செப்ட் நம்மளால யோசிக்க, நம்ம மூளைக்கு அறிவே இல்லை, அதை யோசிக்க கூட முடியாது. அதான் நித்தியம், இட்டர்னலாக ஆத்மா இருக்க போகுதுப்பா. எவ்வளோ வேல்யூபிள் கடவுள் அந்த ஆத்மா எப்படி பார்க்குறாரு தெரியுமா? அது இட்டர்னல் குவாலிட்டி, அது அழியாத ஆத்மா, என் ஜீவ ஆத்மானால தன் சொந்த பிள்ளைய கூட அந்த ஆத்மாக்காக கொடுக்கறதுக்கு அவர் தயங்கல. ஏன் கடவுள் தன்னுடைய நேச குமாரனை எதுக்காக கொடுத்தாரு? நம்ம உடம்புக்கு உடம்பு மாத்திரமா இல்லையே, நம்ம நித்திய ஆத்மா. அந்த ஆத்மாவுடைய மதிப்பு எந்த அளவுக்கு கடவுள் மதிப்பிடுறாருன்னா, அந்த ஆத்மா அழியக்கூடாதே, நித்தியமா அது நரகத்துல வேதனைப்படுறதை விட என் பிள்ளையுடைய வேதனையை கொடுப்பதற்கு நான் தயாரா இருக்கிறேன், அந்த ஆத்மா படக்கூடாதேன்னு சொல்லி தன் பிள்ளைய கூட கொடுத்தார். இயேசு அந்த ஆத்மாவை மீட்கிறதுக்கு கொடுத்த வேலை எவ்வளவு தெரியுமா? சும்மா பொன்னினாலும் அல்ல, வெள்ளியினாலும் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற உலகத்தையே கொடுத்தாலும் அந்த ஆத்மா வாங்க முடியாது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தை கொடுத்து தான் அந்த ஆத்மாவை மீட்க வேண்டியதாக இருந்துச்சு. அதை மீட்கிறதுக்கே அந்த விலை. அப்புறம் எவ்வளோ வேல்யூ அந்த ஆத்மா, அதான் இயேசு அந்த ஆத்மாக்களுடைய வேல்யூவை பார்க்குறாருங்க. இல்லை பார்த்து அவர் சொல்கிறார், அவருடைய சரீர தேவைகள் நிறையா இருக்குதான், ஆனால் அவருடைய மிக 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 பெரிய தேவை இந்த அறுப்பு, அழிந்து கொண்டிருக்கிற அறுப்பு. அந்த அறுப்பை பார்த்து ஐயோ தே, அந்த ஆத்மாவை காப்பாற்றக்கூடிய ஒரே காஸ்பல் இயேசு கிறிஸ்துவுடைய காஸ்பல் தான். வேறு எதுவுமே காப்பாற்ற முடியாது. இந்துவிசம் காப்பாற்ற முடியாது, இஸ்லாம் மதம் காப்பாற்ற முடியாது, வேறு சிக்கிசம் எந்த மதமும் காப்பாற்ற முடியாது. ஆத்ம ரட்சிப்பை கொடுக்கக்கூடியது ஒரே காஸ்பல் இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் தான், அவருடைய சத்தியம் மட்டும்தான். அந்த சத்தியத்தை இவங்க கேட்கணுமே, இவங்க கேட்கணுமேன்னு சொல்லி அதனால தான் 204 கிராமங்கள் களைப்படைந்தாலும், கால் வலி வந்தாலும், உடம்பு வலி வந்தாலும் நடந்து 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 போய் 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 அவங்களுக்கெல்லாம் அந்த காஸ்பலை சொன்னார். இதுதானே அவங்க கேட்கணுமே கேட்கணுமேன்னு. நித்திய தேவன் அவங்க சந்திக்க போறாங்களே, இந்த சீரழிந்த நிலைமையில அவங்க சந்திச்சாங்கன்னா நித்தியமா தேவன்கிட்ட இருந்து பிரிந்திருக்கணும். என்ன அந்த சந்திக்கிற காட்சிகள் எப்படி இருக்கும்? ரட்சிக்கப்படாம, சுவிசேஷ ரட்சிப்பு இல்லாம தேவனை சந்திக்கிறத விட ஒரு கொடுமை உலகத்துல வேற இல்லை, கொடுமை வேற இல்ல. வேதத்துல கொஞ்சம் கிராஃபிக்கலா சொல்லப்பட்டிருக்கு, ஐயோ மலைகளே குன்றுகளே எங்க மேல உளுந்துருங்க, அவரை பார்க்கறத விட எங்களை போட்டு நசுக்கிடுங்க அப்படின்றாங்க ஜனங்க. ரொம்ப பயங்கரம் அவர் அப்படி சந்திக்கிறது, டெரபிள் ஜட்மெண்ட். இயேசு அதை பார்த்தாருங்க, அந்த அறுப்பு அந்த ஜட்மெண்ட்டை பார்த்தார். நமக்கு ஆத்மாக்களுடைய மதிப்பை பார்க்கிறோமா? அதான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நமக்கு தெரியுதா இவர்கள் எல்லாம் சாத்தானால எத்தனை ஆத்மாக்கள் கள்ள போதகர்கிட்ட மாட்டிக்கிட்டு, தவறான போதகர்கிட்ட மாட்டிக்கிட்டு சாத்தானால சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்களே, சீர்கெட்டு மனசாட்சி எல்லாம் குற்ற உணர்வுல வாடுறாங்களே எத்தனையோ பேர். அந்த குற்ற உணர்வை சமாளிக்க முடியாம வாழ தைரியம் இல்லாம சிகரெட் குடிச்சுக்கிட்டு, குடிய குடிச்சுக்கிட்டு அப்படி எல்லாம் அழிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்களே, அந்த பார்வை நமக்கு இருக்குதா? அவங்களுக்கு நித்திய ஆத்மா இருக்குது, நித்திய அழிவை நோக்கி போறாங்களே. நித்திய அழிவை கொஞ்சம் தானே, எல்லா அழிவுக்கு போக போறாங்களே, எவ்வளவு பெரிய கொடுமைகளை அவங்க செய்ய முடியும்? அதெல்லாம் பாக்குறோம், அந்த கற்பழிப்பு, இந்த மர்டரு, சீரியல் மர்டரு, அது ஒவ்வொருத்தரும் செய்ய முடியும். அப்பேற்பட்ட பாவ இயற்கை உள்ளவங்க இப்படிலாம் இருக்கிறாங்களே, பாவ சீர்கெட்டு இருக்கிறாங்களே, அதை இயேசு அசிஸ்ட் பண்ற. இதான் அறுப்பு. அந்த மனுஷனுடைய ட்ரூ கண்டிஷன் என்ன? ட்ரூ கண்டிஷன், அந்த பார்வை நமக்கு இல்லைன்னா, அந்த பாரம் நமக்கு இல்லைன்னா, நமக்கு அந்த மன துருக்கம் வராது. அந்த மன துருக்கம் இல்லைன்னா அந்த பாரம் நமக்கு இருக்காது. அந்த பாரம் தாண்டி இல்லைன்னா ஒரு விரலை கூட அசைக்க மாட்டோம் காஸ்பலுக்கு. என்னது அசைக்கணும் பாருங்க, ஒரு விரலை கூட அசைக்க மாட்டோம். நமக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? பாரம் இல்லைங்க, பாரம் இல்லை. எனக்கும் அநேக நேரத்தில் சில காரியங்களை என்னால் செய்ய முடியாததுக்கு பாரம் இல்லை. பாரம் இருந்துச்சுன்னா நம்ம காரியங்கள வித்தியாசம் எதையும் கஷ்டமா பார்க்கணும். சின்ன சின்ன காரியங்கள் செய்யறதுக்கும் கஷ்டமா இருக்கு. காரணம் பாரமே இல்லை, பார்வையே சரியில்லை, இல்ல உலக பார்வை பாரமே இல்லை. நாங்க பிரச்சனை வரல கூட அசைக்கிறது கஷ்டம். ஏன் பாரம் இல்ல? பாரம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரிதான் 204 இடங்கள் இருந்தாலும் உழைப்பு கஷ்டம் இருந்தாலும் ஓடுவோம். இதனாலதான் பாரப்பட்டு மிஷினரிஸ் எல்லாம் எல்லா வசதிகளை விட்டு ஓடி வந்தாங்க. நமக்கு அந்த பாரம் இருக்குதா? We don't have that word. அறுப்பு மிகுதி, அறுப்பு மிகுதி. நாம் பவுல் சொல்றாரு தேவனுடைய knowing the terror of the Lord. தேவனுடைய பயங்கரம் என்ன? ரொம்ப பயங்கரமானது, ரொம்ப டெரர். அதை அறிந்து மனுஷர்கிட்ட கெஞ்சும், we beg. மனுஷங்கிட்ட கெஞ்சு மாட்டிக்காது போய். உனக்கு ஒரு நித்திய ஆத்மா இருக்குது, அந்த ஜீவனுள்ள தேவங்கிட்ட போய் மாட்டிக்காது போய் அப்படின்னு கெஞ்சிரும் பவுல் சொல்றார். பாருங்களேன், ஒரு வசனம் படிப்பேன். அவர் வரும்போது பயங்கரத்தை விவரிக்கிற ஒரு 2 Thessalonians. நான் நோட் பண்ற, நானே படிக்கிறேன். 2 Thessalonians இருக்கு, தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும், கடவுளை அறியாதவங்க, காஸ்பலை அறிஞ்சும் அதுக்கு கீழ்ப்படியாதவங்க, மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து சபையில் சேர்ந்து என்னுடைய விசுவாசியா வாழ்ன்றது கீழ்ப்படியாதவங்க, நீதி உள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையில் தூதர்களோடு ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி நடக்கும். ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடு இறங்கி வந்து எல்லோரையும் அழிப்ப, நித்திய அழிவுக்கு கொடுப்பார். இட்டர்னல் டிஸ்ட்ரக்ஷன், எவர்லாஸ்டிங் டிஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போற. ஆகவே இதை நம்ம மறக்கிறது ரொம்ப ஈஸி. இதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்க முடியுமா? நம்ம கஷ்டத்துக்கு மறக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா நரகத்தின் பயங்கரத்தை உலகத்துல எதுக்குமே ஒப்பிட முடியாது. எவ்வளவுதான் உடம்புல டார்ச்சர், நர்வஸ் ப்ராப்ளம் வந்து உடம்புல ஒரு நரம்போ நம்மளுக்கு வேதனை கொடுத்துச்சுனாலும் நரகத்துக்கு ஒரு சின்ன கொசுக்கடி மாதிரி, மென்டல் ப்ராப்ளம் வந்து மைண்டே பிச்சுக்கணும் மாதிரி ஆனாலும் அது நரகத்துக்கு ஒப்பி ஈடே கிடையாது. கற்பனையே பண்ண முடியாது நரகம் எவ்வளவு பெரிய பயங்கரம். அந்த நரகத்தை, அந்த முடிவை, அந்த அறுப்பை பார்க்கிறாரு. ஐயோ இப்படி பட போறாங்களே, இப்படி பட போறாங்களே. இவங்களுக்கு காஸ்பல் தெரியணுமே, கத்துக்காம சத்தியம் என்னன்னு தெரியாம இப்படி இருக்கிறாங்களேன்னு பார்த்து அவர் வேதனைப்படுறார். அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு, வேத்து கொட்டி ஓடி ஓடி 204 கிராமங்கள் மனதுருகி போய் எல்லாருக்கிட்டையும் சுராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கம் பண்ணார். அதுதான் அவரை தள்ளிச்சு, அதுதான் அவர் அறுப்பு. அவர் பார்க்கிறார், பார்த்துட்டு அவரோட அவசரத்தை சொல்றார். பாருங்களேன், அது எவ்வளவு அவசரம். சரி, நானும் 10 வருஷத்துக்கு அப்புறம் காஸ்பல சொல்லுவாங்க, 15 வருஷத்துக்கு அப்புறம் சொல்லுவாங்க. 10 வருஷத்துக்குள்ள எத்தனை பேர் கொண்டு குவித்திருப்போம், எத்தனை பேர் செத்துருப்பாங்க. டைம் இல்லை, இட்ஸ் அர்ஜென்ட் ஜாப். பாருங்களா, அர்ஜென்ட் சொல்றாரு. ஒரு அறுப்புன்றது வந்து இப்ப செஞ்சா செய்யணும், இல்லைன்னா செய்யவே முடியாது. இன்னைக்கு ஆரம்பிச்சா ஆரம்பிக்கணும், இல்லைன்னா செய்யவே முடியாது. ஏன் அப்படின்னா, மற்ற காரியங்களை எல்லாம் லீஜரா செஞ்சிடலாம், ஆனா அறுப்புன்றது, அறுவடைன்றது வந்து ஒரு சீசனல் பிசினஸ் இல்லைங்களா? ஏன், லிமிட்டட் டைம் தான். ஒரு 4 மாசமோ 5 மாசமோ நம்ம விதைச்சி அதை தண்ணி பாய்ச்சி அதை காத்து அறுப்பு காலம் வந்த பிறகு என்ன பண்ணணும், உடனே அறுவடை செய்யணும். செய்யலைன்னா குளிர் காலம் வந்துடும், மழை காலம் வந்துருச்சுன்னா எல்லா அறுப்பும் போயிடும், நாசமா போயிடும். அந்த டைம்ல அறுத்தா தான் அது, இல்லைன்னா நாசமா போயிடும். வெரி அர்ஜென்ட், வெரி அர்ஜென்ட். அந்த மாதிரி அறுக்கிற டைம்ல ரொம்ப முக்கியமா தேவையானது என்ன, அறுக்கிறதுக்கு வேலையாட்கள் தேவை. இன்னைக்கு கூட எங்க ஊருக்கெல்லாம் போனோம்னா லேபர் ப்ராப்ளம்ப்பா, இனிமேல் விவசாயமே செய்ய முடியாது போல. எல்லாம் அங்கே 100 நாள் வேலை இன்னும் காசை கொடுத்துட்றாங்க, எங்களுக்கு என்ன லேபரே கிடைக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு. லேபர்ஸ் ரொம்ப முக்கியம், லேபர்ஸ் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கூட அது பிரச்சனை. பாருங்க, அவர் வந்து அறுப்போ ஒரு பக்கம் பார்த்தா அறுப்பு மிகுதியாக இருக்குது, இந்த பக்கம் வேலையாட்கள் பார்த்தா கொஞ்சம் ஒரு கற்பனையாக அவர் யோசிச்சு பாருங்களா. ஒரு சேட் மனுஷன் ஒரு 1000-10000 acres விதைச்சி அவர் நல்லா உழவி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி விதைச்சி தண்ணி பாய்ச்சி அதை பாதுகாத்து இரவும் பகலும் நைட்டும் தூங்காமல் தன் கண்மணி போல் பார்த்துக்கணும் அறுப்பெல்லாம். ஏன்னா நடந்து நடந்து போய் அதெல்லாம் விளைச்சி 10000 acres விளைச்சி வச்சிருக்கிறார். விளைச்சி வச்சுட்டு ஐசாக் ஆதியாமத்தில் வந்த மாதிரி 100 மடங்கு அவருக்கு நல்லா வந்திருக்குது விளைச்சல். இதை பார்த்து ஆனந்தம், இதை அறுக்கணும்னு பார்க்கும்போது இதை அறுத்து கரெக்ட் டைமில் அறுத்து முடிக்கிறதுக்கு 500 பேர் தேவை, 500 பேர் தேவை. அறுக்கணும்னு பார்க்கும்போது அவர்கிட்ட அந்த 500 பேருக்கும் அதுல அநேக பேருக்கு வியாதி வந்துருச்சு. படுத்த படுக்கையே படுத்துட்டாங்க. 500 பேர் தேவை, இங்க பார்த்தா நல்லா நிக்கிறவங்க 2 பேர். இப்படி வந்து அவர் நின்று பார்க்கறாரு, கலங்கி கண்டெல்லாம் தண்ணி வருது. அறுப்பு 10,000 ஏக்கர் கண் கண்ட தூரமெல்லாம் அறுப்பு கிடக்குதேன்னு பார்த்துட்டு, இதை அறுக்கணுமே, இதை சீக்கிரம் அறுத்துடணுமே, இதெல்லாம் போயிடுமே, இதெல்லாம்னு பார்த்துட்டு எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்தா 2 பேர் இருக்கிறார். அவர் பார்த்தவே மனசே உடையுது, கண் கலங்குற. அந்த இதுதாங்க இயேசுக்கு. அவர் பார்க்கிறார் அவருடைய அறுப்பு, தரலான அழுப்பு, எத்தனை அறுப்பு இருக்கிறது, இதை அறுக்கணுமே அப்படின்னு வேலையாட்களை பார்த்தா 2 பேர். எத்தனை மாதங்கள் கஷ்டப்பட்டு இதை வளர்த்து எடுத்துமே இந்த அறுப்பு. அந்த மேய்ப்பன் தெய்வீக விவசாயி பார்க்கிறார் கொஞ்சம்தான் வேலையாட்கள். அதை பார்த்து தன்னால் தான் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஓய்வெடுக்காம கிராமந்தோறும் நகரந்தோறும் போய் போய் இது பண்றாரு. இதுக்கப்புறம் அவர் சீஷர்களை அனுப்ப போறாரு. அதை பார்த்து அசஸ் பண்ணி கிரகித்து அதை ஒரு கணித்து நமக்கு சொல்ற சுத்தம்பா கண்டிஷன். இது கண்டிஷன் முதல்ல உனக்கு தெரியுதா? கண்டிஷன் பிரச்சனை உனக்கு தெரியுதா? அறுப்பு ரொம்ப மிகுதியா இருக்குது, வேலையாட்கள் இல்லை, தான் கண்டிஷன். இன்னைக்கும் என்னங்க கண்டிஷன்? அவர் அன்னைக்கே அதை சொன்னார்னா இன்னைக்கு அந்த பார்வை நமக்கு இருக்குதா? நம்ம நாட்டை எடுத்து பார்த்தோம்னா யோசிச்சு பாருங்க, அந்த பார்வை நமக்கு இருக்கா? அந்த பார்வையில் நம்ம பார்த்தோம், ஒருவேளை ஒரு ஈகிள் மாதிரி நமக்கு 2 ரெக்க கிடைச்சிட்டு, ஈகிள் மாதிரி கண் இருந்து இப்படி பறந்து நம்ம நாட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம்னா எப்படி இருக்கும்? ஒரு 5 நிமிஷத்துல யோசிச்சு பறந்து பாருங்களேன். எத்தனை கிராமங்கள், 204 கிராமங்களா இந்தியாவில், 640,867 கிராமங்கள், 640,867 கிராமங்கள், 4,000 மேல நகரங்கள், 135 கோடி ஜனங்கள், உலகத்திலேயே 2nd ஹையஸ்ட் பாப்புலேஷன் சைனாக்கு அடுத்தது நம்ம தான். அறுப்பு பாருங்க, எவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்க, கூட்டம் இருக்கு பாருங்களேன். அதுல எத்தனை பேர் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க இருக்க முடியும்? எத்தனை பேர் தெரிந்து கொள்ளப்பட்டாங்க? ஆனா இன்னைக்கும் அவங்க இயேசு அவங்களுக்காக மரித்தாரு, இன்னைக்கும் பாவத்துல அகோரத்துல அசுத்தத்துல விக்கிர ஆராதனையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே, அவங்களுக்கு போய் காஸ்பல சொல்றவங்க யாரு? அறுப்போ மிகுதி. இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா அறுப்பு மிகுதி இல்லையா? ப்ரெஷஸ் ஆத்மாக்கள் அறியாமையில, சக்தி அறிவில்லாம, சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாம, கல்லையோ மண்ணையோ, இப்ப மாடுங்க, மாடுங்க தான் கடவுள், மாடு மூத்திரத்தை தான் குடிக்குது, அப்படி இருந்துகிட்டு இருக்குங்களே எத்தனை ஆத்மாக்கள். யோசிச்சு பாருங்க, குருடா தங்களுடைய தலைவர்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இவங்க ஆத்மாவை ரட்சிக்க கூடியது ஒரே நம்ம காஸ்பல் தான், நம்ம காஸ்பல் தான். அதுவும் சேட், ரொம்ப சேட். நம்ம எங்க இருக்கிறோமே பார்த்து கிரகிக்கிறது இல்லை. நம்ம சுச்சுவேஷன் ஆண்டவர் புடிச்சுக்கன்ற, நீ பாரு, கண்களை ஏறெடுத்து பார். ஒரு சமுதாயம் பாட்டம் மோசமா போயிருச்சுன்னா அது அடையாளம் என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா என்ன அடையாளம்? வேதனம் படிச்சிருக்கிறோம். சோதோம் குமாரா எதுக்கு போயிருச்சு மோசமா? இன்னொரு நியாயாதிபதிகளை நம்ம படித்தோம், என்ன ஆச்சு? கொஞ்சம் 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 கொஞ்சமா மோசமா போயிட்டு 21வது அதிகாரத்தில் பார்த்தோம்னா பெஞ்சமின்ஸ் என்ன ஆயிட்டாங்க? ஹோமோசெக்சுவல்ஸ் ஆயிட்டாங்க. ரோமர் 1 என்ன போட்டிருக்குது? தேவனுடைய கோபாக்கியனை பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்குது. ஏன் அது இறங்கி வந்து இச்சை ரோகங்களுக்கு அவர்களை ஒப்பு கொடுத்து ஆண்கள் ஆண்களோடு பெண்கள் பெண்களோடு தகாதவர்களை செய்யும்படிக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார். தேவ ஒரு சமுதாயம் பாட்டமுக்கு வந்துருச்சு, சுவிசேஷம் வெளிச்சமே அங்க இல்லைன்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஹோமோசெக்சுவாலிட்டி. போன வாரம் சுப்ரீம் கோர்ட் நியாயத்தை ஒழுங்கை அதன் ஒரு கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டிய ஆலயம் ஹோமோசெக்சுவாலிட்டி தப்பு இல்லைன்னு ஒரு ஆர்டரை போடுது. எந்த அளவுக்கு நம்ம சமுதாயம் இருக்குன்றத பார்க்க முடியுதா? இதுக்கு எவ்வளவு காஸ்பல் தேவைன்றத நம்மளால பார்க்க முடியுதா? அறுப்போ மிகுதியா இருக்கே, இப்படி போயிருச்சே, இப்படி போயிருச்சே நம்ம சமுதாயம், நம்மளால பார்க்க முடியுதா? இந்த மாதிரி சமுதாயத்தை நம்ம பிள்ளைகளை எப்படிங்க விட்டு போவோம்? நம்ம பிள்ளைகள் பேர பிள்ளைகள் என்னங்க ஆகும் இந்த சமுதாயம்? அங்கதானே நம்மளை விட்டு போறோம். இத்தனை சத்தியங்கள் கற்று, இத்தனை சுவிசேஷத்தை கற்று ரட்சிக்கப்பட்டு நம்ம இருக்கிறோமே, நம்ம என்ன செய்ய போறோம்? ஒன்லி சொல்யூஷன் காஸ்பல். இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகத்தை விட்டு போயிட போறோம். நம்ம ஆத்ம என்னத்தை அடைய போறோம்? இந்த உலகத்தை விட்டு போகும்போது இந்த உலகத்தை நான் இவ்வளவு சத்தியங்களை கற்று இத்தனை வருஷங்கள் சத்தியத்தை புரிந்து வேதத்தை அறிந்து என்ன மாதிரி காஸ்பல் உப்ப வெளிச்சத்தை இந்த உலகத்துக்கு நான் விட்டு போயிருக்கிறேன், நான் என்ன இடத்துல யாவதுன்னு நம்ம மனசாட்சியை விடுமாது. நம்ம மனசாட்சியா யோசிச்சு பாருங்க, என்ன மாதிரி இந்த உலகத்தை இப்ப ஓரளவுக்கு ஒரு காஸ்பல் இருந்த விளைஞ்சு நல்லா சபைகள் இருந்திருந்தா பரவாயில்ல, அறுப்பு ரொம்ப பெருசா இருக்குது. இப்போ ரொம்ப மோசமா போயிருச்சே நம்ம சமுதாயம். ஆண்டவர் சத்தியங்களுக்கு இவ்வளவு கத்து கொடுத்தோம், நம்ம என்ன என்ன பார்க்கறோம், எப்படி சொசைட்டி எப்படி நம்ம விட்டு போறோம். இந்த பாவமான சமுதாயத்துல சுவிசேஷ அறிவை கற்று நம்ம சாகும் போது எந்த நல்ல மனசாட்சியில் நம்ம சாக போறோம். இந்தாய் எத்தனை பேருடைய ரத்த பள்ளிய நம்ம சுமந்து போறோம். சொல்லி இருக்கலாமே சுவிசேஷத்தை, சொல்லி இருக்கலாமே உழைக்காமல் போனேனே, உழைக்காமல் போதுமானது செஞ்சிருக்கிறோமா ஆத்மாக்களுக்கு சுவிசேஷத்துக்கு. நம்ம காஸ்பல் நம்ம வாழ்க்கையில எத்தனை உண்மையில காஸ்பல் பேர்டன் நமக்கு இருக்குதா யோசிச்சு பாருங்கல. இது ஒண்ணுதான் சல்யூஷன், ஹோமோசெக்சுவாலிட்டிக்கும் இந்த நாசமா போற சமுதாயத்துக்கும் இவங்க ஆத்மாவை ரட்சிக்கிறதுக்கு இவங்க ரட்சிப்புக்கு வந்தாங்கன்னா இது ஒண்ணுதான் சல்யூஷன். அந்த சல்யூஷன் உனக்கு இருக்குது, உனக்கு கிடைச்சிருக்கு, வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிற அது எந்த அளவுக்கு மற்றவங்கள பாதிக்க விட்டோம், நம்ம எந்த அளவுக்கு நமக்கு பாரம் இருக்கு இது தெரியல. இதை நினைச்சு பார்த்தா எனக்கு அழுவ வருதுங்க, நைட் எல்லாம் அழுவ வருது, ரொம்ப அழுவ வருது. நான் என்ன செய்யறது, வாட் கேன் ஐ டூ, வாட் கேன் ஐ டூ, அதான் ஆண்டவர் கேட்கிற. நம்ம அழுவலாங்க, ஆண்டவர் அழுகிறார் பார்த்து. இந்த விவசாயி மாதிரி அறுப்போ இப்படி இருக்குது, இத்தனை இருக்குது, எத்தனை 600,000 கிராமங்கள் இருக்குது, இத்தனை பேர் தமிழ்நாடு கிராமங்கள்லாம் போய் பாருங்க, எவ்வளோ அறியாம எவ்வளோ மக்கள் எப்படி இருக்கிறாங்க. இந்த உலகத்தை நான் இப்படியே விட்டு போறேன், ஒண்ணுமே செய்யாம ஒண்ணுமே செய்யாம வாழ்ந்தோம், துண்ணோம், எண்ணத்தை புசித்தோம், எண்ணத்தை உண்வோம் அப்படின்றதே வாய்ஸ் முடிஞ்சிருச்சு, அதுலயே முடிஞ்சிருச்சு. இப்படியே தான் நான் விட்டு வாழ்க்கையில போக போறேன். எத்தனை காலம் நம்ம இப்படி வாழ போறோம். கிராமங்களை யோசிச்சு பாருங்க, ஊருங்களை யோசிச்சு பாருங்க. வாட் ஆர் வி கோயிங் டு டூ, என்ன செய்ய போறோம், என்ன செய்ய போறோம், எத்தனை நாள் நமக்கு ஆயுசு இருக்கு யோசிச்சு பாருங்க. கோடி கோடி ஜனங்க நித்திய வேதனையா தான் அந்த அறுப்பு. அந்த விவசாயி தெய்வீக விவசாயி அதை பார்க்கிறார், பார்த்து அவர் கண்ணீர் விடுறார். ஏன்னா சபைன்னு சொல்றத பத்தி பார்த்தா நமக்கு இன்னொரு பக்கம் வேதனை, சபைன்னு சொல்றத பார்த்தா இன்னும் எவ்வளவு வேதனை. ஏன் ஒரு சர்ச்சஸ் இருக்குங்க பாஸ்டர், அங்க இருக்குது, இந்த சர்ச்சஸ் ஆரம்பிக்குது. நம்ம கொஞ்சம் விட்டோம்னா மற்ற சர்ச்சஸ் எல்லாம் எவ்வளவு பொய்ன்னு நமக்கே தெரியலையா. சுவிசேஷம் சொல்ல வேண்டியவங்க 88,000 மெம்பர்ஸ் நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய சர்ச். எப்படிப்பா 28,000 மெம்பர்ஸ் ஒரு சர்ச், எப்படிப்பா அவ்வளோ மெம்பர்ஸ் ஆனீங்க அப்படின்னா, உங்களுக்கு வியாதி இருந்தால் சுகமடையும், உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தால் மெம்பர் ஆகிடுங்க உங்களுக்கு சரியாயிடும், உங்களுக்கு அது இருந்தால் எப்படி. இதுதானே ஊர்லலாம் நிறையா காசை கொடுத்து அரிசியை கொடுத்து அதை கொடுத்து இதை வியாதி பண்ணுறோம் அதை பண்ணுறோம் கன்வர்ஷனாக பண்ணிக்கிட்டு. இதை பார்க்குற ஆர்எஸ் காரங்களுக்கு கோவம் வருது, முஸ்லீம்காரங்க கோவம் வருது, ஆன்டி கன்வர்ஷன் லாவை கொண்டு வராங்க. ஏன் ஏமாத்தி ஏமாத்தி நீ கன்வெர்ட் பண்ணிக்கிறியே, உண்மையா கன்வர்ஷன் இல்லை ஏமாத்தி பண்ணிக்கிறியே. இதானே இருக்கிறது கிறிஸ்தவம், இந்த மாதிரி கிறிஸ்தவ நிலைமை, இந்த மாதிரி சமுதாய நிலைமை. ராக் பாட்டம் அடிச்சிருச்சு நம்ம சமுதாயம், கோர்ட்டே இந்த மாதிரி லா கொடுத்து இதெல்லாம் பாக்குறீங்களா, அறுப்போ மிகுதியா இருக்கே, பாக்குறீங்களா, பாக்குறீங்களா. லவுட் ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டு வல்லமா வல்லமன்னு கத்துறது ஒரு சத்திய அறிவு கூட இல்லை. வெக்கம் இல்லாம எத்தனையோ பேரு இது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சபையில உட்காந்து கை தட்டிக்கிட்டு அந்த சபையில உட்காந்துக்கிட்டு அவங்களுக்காக வயசுக்காக பிள்ளைகளுக்காக போறேன் அதுக்காக போறேன்னு என்ன காலம், என்ன மாதிரி நீ விட்டு போக போற, என்ன மனசாட்சி உனக்கு இருக்க போகுது. ஆத்ம நித்தியத்துக்குள்ள நுழையும் போது எது பெருசு, எது பெருசு ஃபர்ஸ்ட் பாருங்களேன். ரொம்ப சேடு, ரொம்ப சேடு. எத்தனையோ பேர் பாருங்களேன், நம்ம கிறிஸ்டியானிட்டி சூப்பர்ஃபிஷியல் பொய்யாதான் இருக்குது. எத்தனையோ பேர் பாஸ்டர்ஸ் வேலை ஆட்கள் வேணும்னா பாஸ்டர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ட்ரெயின் பண்ண தான் பார்க்குறோம் பாஸ்டர்ஸ். என்ன பார்க்குறோம், கடைசியில் ஒரு சின்ன கூட்டத்தை கூட்டிக்கிட்டு கோடிக்கணக்கில், சாதாரண இல்லை, சின்ன கூட்டத்தை கூட்டிக்கிட்டு தங்களை தாங்களே பாஸ்டர்ன்னு அமைச்சுக்கிட்டு வேத வசனம் தெரியறதில்லை, பைபிளை போதிக்கணும்னு தெரியறதில்லை, ஆனால் பாஸ்டர்னு சபை நூற்றுக்கணக்கான சபைகள் வளர்ந்து கிடக்குது, சபை வளர்ந்து கிடக்குது. எவ்வளவோ பேர் ஃபெட்அப் ஆயிட்டு இருக்கிறாங்க, எத்தனை பேர் ஃபெட்அப் தெரியுமா, இந்த சாட்சிகள், இந்த பொய் பிரசங்கம், இதே செத்த சபை, இதே கேட்டு கேட்டு. ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ற வேலைக்காரங்க எங்க, பில்டிங்ஸ் இருக்குது, கூட்டம் இருக்குது, பெரிய ஜனங்க இருக்கிறாங்க. என்ன தெரியுமா, ரொம்ப ரொம்ப தேவை நம்ம காலத்துக்கு வேலையாட்கள் தேவை. The greatest need of this, அந்த ஜெனரேஷனும் சரி இப்பவும் சரி, எங்கெங்க எங்கிட்டையும் கேட்கறாங்க, ஐயோ இதெல்லாம் கேட்டு கேட்டு டயர்ட் ஆயிட்டு, யாராவது நீங்க அனுப்பக்கூடாதா, யாராவது ஒருத்தர் வரக்கூடாது, ஒரு அம்மா போன் பண்ணி HSR லேஅவுட், ஏன் ஆண்டவர் வந்து எண்ணூர் கிராஸு லிங்கராஜ்புரம் காட்சிருக்கு நல்ல இங்கா அங்கதானா அவர் ஆசீர்வதிக்கிறாரு, எங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் இல்லையா, இங்கெல்லாம் ஒரு சர்ச் வராதா, எங்களுக்கு வந்து யாராவது வந்து வீட்டில் வந்து சொல்லிக் கொடுக்க முடியுமா, எங்களுக்கு வந்து கேட்க முடியுமா, வேலையாட்கள் இல்லையே இல்லையே, வேத வசனத்தை பகுதி பகுதியா நிறைய நிறைய ஆத்ம போஷணையா கொடுக்கறவங்க இல்லையே, எங்க இருக்கிறாங்க, ஏக்கம் நிறைய சர்ச்சஸ் கிளப்பா நிறைய பேருக்கு, குடும்பமா நிறைய பேருக்கு, வார வாரம் போயிட்டு வர கிளப்பு தான் சர்ச், வேதவசனத்தை கற்று வேதவசனத்தினால வளர்றதும் அது போஷணையா ஏங்குற ஆத்மாக்கள் ஆடுகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆனா அது கொடுக்கறதுக்கு ஆளுங்க இல்லைங்க, ஆடுகள் எல்லாம் மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க சரிங்களா, ஒரு சில பேருக்கு வந்துடுறாங்க அப்படின்னு எத்தனை பேர் பாடுபடுறாங்க, இதெல்லாம் நினைச்சா எனக்கு நிஜமாவே மனசு உடைஞ்சு போகுது, மனசு உடைஞ்சு போகுது, அறுப்போ மிகுதி. இதுதான் நம்ம நாட்டு நிலைமை, யூனிவர்சல் நிலைமை தான், அதை அதை நினைச்சு பார்க்குறோமா, நம்ம சாப்ப நம்ம இருக்கிறோம், யோசிச்சு பாருங்க, வாலிபர்கள இந்த பாரம் உங்களுக்கு இருக்குதா, என்ன உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னு தெரியுதா, இதை வச்சு ஆண்டவர் நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு தெரியுதா, மென் நம்ம சர்ச்சில் மென் இருக்கிறீங்க, 10 வருஷம் பிரசங்கத்தெல்லாம் கேட்டு கேட்டு சத்தியம் இதான் தெரிஞ்சு ஓரளவுக்கு வளர்ந்து வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த பாரம் இருக்குதா, லேடிஸ்க்கு இந்த பாரம் இருக்கா, நம்மளே யோசிச்சு பார்ப்போமே, நம்மளே யோசிச்சு பார்ப்போம், இந்த பாரம் இருந்தால் நம்ம எப்படி இருக்கணும், என்ன நமக்கு துடிப்பு இருக்கணும், என்னென்ன காரியங்கள் செய்யறதுக்கு நம்ம முன் வரணும், ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம், ஒரு மாசத்துக்கு டைம் கொடுக்குறோம், வேலையாட்கள் இல்லை அனுப்புங்களா, யாராவது கொஞ்சம் எங்களுக்கு பைபிள் ஸ்டடி அனுப்புறதுக்கு கொத்தனூர்ல கேட்கறாங்க, அங்க இல்லை HSR லேட்ல கேட்கறாங்க, அங்க எங்க சபைகள்ல கேட்கறாங்க, எங்க கூட அனுப்புங்களா, எங்க கூட எங்க அனுப்புறது, யார் அனுப்புறது, எங்க தயார் பண்றோம், எங்க இருக்கிறாங்க, ஒரு மாசத்துக்கு போய் ரெடி பண்ணிட்டு வாங்கன்னு ஒரு மாசம் டைம் கொடுக்குறோம், வந்து உக்காந்தா உக்காந்து எக்ஸ்கியூஸ் கொடுக்குறோம், முடியல அதை முடியல இதை முடியல, பாரம் இருந்தா நம்ம இப்படி செய்வோமா, பாரம் இருந்தா நம்ம இப்படி இருப்போமா, யோசிச்சு பாருங்க, யங் பீப்புள் இருக்கிறீங்க, திஸ் இஸ் த சொசைட்டி நீங்க வாழ்றீங்க, இந்த சொசைட்டி இந்த சாக்கடையில் நீங்களும் பிறல்றதுக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கல, இதுக்கு வெளிச்சமா இருக்கிறதுக்கு அழைச்சிருக்கிறார், இதுக்கு சுவிசேஷ அறிவை கொண்டு போறதுக்கு உங்களை அழைச்சிருக்கிறார், மென்னா இருக்கிறவங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை காலம் நம்ம இப்படி இருக்க போறோம், அறுப்பு மிகுதியா இருக்கு, இந்த பாரம் நமக்கு இருந்தா நம்மளை நம்மளை வளர்த்துக்க மாட்டோமா, எந்த ஊழியமும் பாரத்துல தான் பிறக்கிறது, ஏன் எதுவுமே அவங்களால ஏதாவது சபைக்கு செய்யணும்னு வரலையா அவங்களுக்கு, பாரம் இல்லாதனால்தான், பாரம் இல்லாதனால்தான், எனக்கு டைம் இல்லை டைம் இல்லை நம்மளும் சொல்லிக்கிறோம், நானும் சொல்கிறேன், நான் ஒரு MNC கம்பெனியில் ஃபுல் டைம், டைம் இல்லைங்க டைம் இல்லை, இதே மாதிரி டைம் இல்லை டைம் இல்லைன்னு சொல்லிட்டு போய் என்ன ஆகும், வாழ்நாள் எல்லாம் வீணாலாகி போயிடுச்சே, ஆத்மாக்களுக்கு ஒன்றும் முயற்சி பண்ணலையே, எக்ஸ்கியூசஸோடு நம்ம இருக்கிறோமே, ஒரு புக்ஸை படிக்கிறது இல்லை, தாயத்தம் பண்ணணும்னா கஷ்டம், உழைப்பு இல்லை, ஒரு ஒரு சாமன் எழுதிட்டு வாங்கினா எழுத கஷ்டம், டெய்லி ஜபம் பண்ண கஷ்டம், ரோன் ஞாயிற்றுக்கிழமை வந்து வந்து நாங்கள் போயிடுறோம்னா எப்படிங்க நான் கட்டுவேன், எப்படிங்க ஆட்களை ரெடி பண்ணுறது, எப்படிங்க சமுதாயத்துக்கு நம்ம என்னங்க பதில் சொல்ல முடியும், யோசிச்சு பாருங்க, அறுப்போ மிகுதியாக இருக்கு, வா நாளெல்லாம் வாழ்நாளெல்லாம் போகுதே போகுதே, இந்த பாட்டில் வருது இல்லைங்களா, வீணாய் போகுதே போகுதே, இதை நினச்சி நமக்கு வருத்தம் தான், யோசிச்சு பாருங்க, இதுக்கெல்லாம் ரொம்ப நமக்கு டைம் இல்லை, ரொம்ப டைம் இல்லை, நம்ம ரெடி ஆகி ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு ரெடி ஆகிறதுக்குள்ள எத்தனையோ பேர் மண்டையை போட்டிருப்பாங்க, அர்ஜென்ட் ஒர்க், அறுப்பு போயிடும், ரொம்ப நாள் இருக்காது, எவ்வளோ இழந்துட்டோம் நம்ம, எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இழந்துட்டோம், எத்தனையோ பேர் ஆல்ரெடி முடியெல்லாம் ஒயிட் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் எத்தனை நாள் தாங்குவாங்கன்னு தெரியாது, போயிட போகுது, நித்தியத்துக்குள்ள நுழைய போறாங்க, உண்மையான சபையா நம்மளாக யோசிச்சு ஒரு 50 வருஷம் பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம்னாலும் 50 வருஷத்துக்குள்ள இந்த 100 ஆண்டே போயிடும், போயிடும் இல்லைங்களா, வி டோன்ட் ஹவ் டைம், அர்ஜென்சி நமக்கு தெரியுதா, பண்ணிக்கலாம் அடுத்த வாரம் பண்ணிக்கலாம், ஒரு மாதம் கூட ரொம்ப லேட் இல்லையா நமக்கு, ஒரு மாதமும் தயார் பண்ண எப்போ நம்ம தயாராகி முடியுது, அந்த பாரம் இருந்தால் நம்ம வேற மாதிரி நடப்போங்க, வேற காரியங்கள் செய்வோங்க, நமக்கு பாரம் இல்லை, ஏன் ஜபம் வந்து இந்த பிரசங்கத்தின் மூலமாக பாரம் ஏற்படுத்தும் ஆண்டவரே தான் என்னுடைய ஜபம், நமக்கு பாரம் இருக்கணுங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்களேன், கோபாக்கியதான் வருதே இன்னைக்கு, பாரம் இருக்கிறவங்க இன்னைக்குன்னுவான், நோ மோர் டுமாரோ, இன்னைக்கு இன்னைக்கு வேலை இது, அறுப்பு போயிடும், அறுப்பு ரொம்ப நாள் இருக்காது, இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகணுமே, அந்த பாரம் நமக்கு இருக்கா, யோசிச்சு பாருங்க, அறுப்போம் மிகுதி. அடுத்ததாக நம்ம அறுப்பை பத்தி பார்த்தோம், அது எவ்வளவு அர்ஜென்ட் வாக்குன்னு பார்த்தோம், தள்ளி போடுற வேலை இல்லை, இன்னைக்கு செய்யற வேலை. மூணாவதாக வேலையாட்களை பத்தி பார்ப்போம், வேலையாட்கள் சில பேர் நம்ம வந்து அந்த அறுப்பு அந்த ஆண்டவர் வந்து சாதனத்தை நம்ம மறந்துடும். சாதனை முக்கியமாகவே நமக்கு தெரியறதில்லை. ஏன்னா இந்த சத்தியங்கள் படிச்சிருக்கிறோமா, தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இறையாண்மை உள்ளவர்கள், அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பரலோகத்துக்கு கொண்டு போவார், அதெல்லாம் உண்மை தான், அருமையான சத்தியங்கள் தான். ஆனால் அந்த சத்தியங்கள் வந்து நம்முடைய இதய கோளாறாக இருப்பதனால், நம்ம இதயம் சோம்பேறியாக இருப்பதனால், அந்த சத்தியம் வந்து நம்மளுக்கு ட்விஸ்ட் பண்ணி சுவிசேஷத்துக்கு ஊக்கம் கொடுக்காம நம்மளுக்கு சோம்பேறித்தனம் ஏற்படுத்துச்சுன்னா அது நம்ம பிரச்சனை, நம்முடைய பாவம். ஆண்டவர் இறையாண்மை உள்ளவர் தான், தான் ரட்சிப்பார், தான் ரட்சிக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே. ஆனால் அதே தேவன் சாதனத்தின் தேவன், மீன்ஸ் இல்லாம அவர் சாதனத்தை பயன்படுத்தாம கருவிகளை பயன்படுத்தாம அவர் ஒண்ணும் செய்யறதில்லை. அவர் கருவிகள் தேவை, ஏசு அப்படி நினைக்கலையே, அறுப்போ மிகுதியா இருக்கிறது, ஆகவே ரெண்டு அப்பத்தை எடுத்து அஞ்சு மீனை எடுத்து, இன்னும் ரெண்டு மீன் அஞ்சு அப்பத்தை எடுத்து, எப்படி அஞ்சாயிரம் பேர் சாப்பாடு போட்டால் அந்த மாதிரி கொஞ்ச வேலைக்கு இருந்தாலும் பரவாயில்லை, எல்லாரையும் அவர் பார்த்துக்குவாரு அப்படியே சொன்னார் ஆண்டவர். இல்லையே, பார்த்து கண் கலங்குறாரு, அறுப்பு மிகுதியா, எந்த அளவுக்கு சாதனத்தை பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு தானே விளைவுகள் வரும் நமக்கு அப்படின்னு பார்த்து அவர் பிராக்டிக்கலா யோசிக்கிறார். பிராக்டிக்கலையும் பவுலும் சொல்லியிருக்கிறார், கேட்டா தான் விசுவாசம் வரும், விசுவாசம் வந்தா தான் ரட்சிக்கப்பட முடியும். அவங்க கேட்கறது அனுப்பப்படாவிட்டால் அவங்க எப்படி கேட்பாங்க? நம்ம தயார் பண்ணிட்டு சில பேர் அனுப்பலன்னா எப்படி கேட்பாங்க? எப்படி கேட்கலன்னா எப்படி விசுவாசிப்பாங்க? விசுவாசிக்கல எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? சாதனம் இல்லாம ஒண்ணும் நடக்காது. சாதனம் இல்லாமல் யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. சாதனம் இல்லாமல் ஒரு சபையும் ஏற்பட முடியாது. நம்ம எப்படி உட்காந்து ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் பார்த்துக்குவார்னு உட்காந்துக்கிட்டு இருந்தா நம்முடைய லேசினஸ் அது. ஆண்டவர் அப்படி சொல்லலையே, ஆண்டவர் அப்படி பார்க்கல. அதே தேவன் தான், இறையாண்மையை நம்புகிற தேவன் தான் 204 கிராமங்கள் ஏங்கத்தை இழுத்துக்கிட்டு இழுத்துக்கிட்டு போய் ஊழியர் செஞ்சிருக்கணும். யோசிச்சு பாருங்க, அவர் செஞ்சிருக்கிறாரு. இல்லைன்னா அவர் சொல்லியிருக்கலாம், இப்பெல்லாம் வேலையாட்கள தேவையில்லை, எங்கள் மாமா ஒரு வாட்டியாரு இவங்களை நம்பி என்னையா, இப்போ தான் டிராக்டர் வந்துச்சு, மிஷின் வந்துச்சு, அதை வச்சு எல்லாத்தையும் அறுத்துருவேன் நான்ன்றார். அந்த மாதிரி நம்ம செய்ய சொல்லியாரு, மிஷின் வச்சு அவர் நினைச்சா மிஷின் அனுப்ப முடியும் இல்லைங்களா? உங்கள் நீங்கள்லாம் செய்கிற மாதிரியா இருக்குது, யோவானோ பேசுவோம் பார்த்து உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை, நான் ஒரு மிஷின் வச்சுக்கிறேன். இல்லை, அவருடைய தீர்மானம், உங்கள் மூலமாக தான் நான் காஸ்பலை பரப்புவேன். அதை தான் வச்சு வேலையாட்கள் தான் தேவை. வேலையாட்கள், வேலையாட்கள்னா யாருங்க, யார் வேலையாட்கள், என்ன மாதிரி வேலையாட்கள் பாருங்களேன். அவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸை கேட்கல, எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னா இறங்கி வேலை செய்கிறவங்க இல்லை, அதை முடிச்சுடு, இதை இதை அதை பண்ணிவிடு, அதை பண்ணிவிடு, அதை பண்ணிடுன்னு போகிறவங்க இல்லை, அதான் மேனேஜர்ஸு எக்ஸிக்யூட்டிவ். வேலையாட்கள்னா இறங்கி வேலை செய்கிறவங்க. இந்த நம்ம இந்த பில்டிங் கட்டும் போது அந்த சிமெண்ட்டை மிக்ஸ் பண்ணி அந்த மூட்டையை, சிமெண்ட் மூட்டையை தூக்கிக்கிட்டு எடுத்து வந்து மிக்ஸ் பண்ணி பாண்டியை தூக்கிட்டு வந்து செங்கலத்து அந்த ஹாலோ பிரிக்ஸ் எல்லாம் மேலே மேலே தூக்கிட்டு வந்து உழைச்சவங்க லேபரர்ஸ் அவங்க தான், அவங்க தான் ஒர்க்கர்ஸ். இது ஒரு ஒரு நிகழ்வு வந்து இந்த கார்பெண்டர்ஸில் பேரை கூப்பிட்டோம், இதெல்லாம் பண்ணாங்க, பண்ணிட்டு இதை எடுத்துட்டு வந்து மேலே வைங்கப்பானா, இல்லை இல்லை அதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம், அந்த வேலைக்காரங்களை சொல்லி பண்ணுங்க அப்படின்னு அந்த வேலையாட்களுக்கு சொன்ன டக்குன்னு எல்லாம் தூக்கிட்டு வந்து எல்லாம் மேலே வச்சுட்டாங்க. வேலையாட்கள்னா அவங்க வந்து கார்பெண்டர்ஸ்க்கு அவங்களுக்கு அவங்க எக்ஸிக்யூட்டிவ்ஸ் நினைப்பு இல்லைங்களா? எந்த வேலையும் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க வேலையாட்கள், சின்னது பெருசுன்னு பார்க்குறவங்களை அந்த மாதிரி வேலையாட்கள் தேவை. எதையும் செய்யறதுக்கு நான் ரெடி, காஸ்பலுக்காக எதையும் செய்யறதுக்கு நான் ரெடி, எக்ஸிக்யூட்டிவ்ல அதை பண்ணி இதை பண்ணிட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்கள எனக்கு வேலையாட்கள் தேவை. வேற அது லேபரஸ், வேற அது லேபரஸ் தான் கேட்குறேன். மோஸ்ட்லி லேபரஸ் நமக்கு தேவையே, கிளாமரை பார்க்குறவங்க ஹார்ட் ஒர்க்கிங். ஃபார்மர்ஸ் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ கஷ்டம் அது, மழைன்னு பார்க்காம வெயில்னு பார்க்காம உழவணும் விதைக்கணும், எவ்வளோ ஒன்று எங்கள் மாமாலாம் கஷ்டப்படுவார். இதான் பார்த்து ரொம்ப இதாக இருக்கும், என்ன பாடி என்ன கஷ்டப்படணும், கருப்பாயிடும் உடம்பெல்லாம். அந்த மாதிரி லேபரஸ் உழைக்கிறவங்க எங்க, உழைக்கிறவங்க எங்க. ஒரு வாட்டி இது ஃபஸ்ட் பாலா வந்து ஒரு பிரசங்கம் எடுத்தார் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, இது அடிப்படையில் அப்போ அவர் சொல்றார் வேலையாட்கள் ஏன் குறைவுன்றதுக்கு ஒரு காரணங்கள் கொடுக்குறாரு. முதல் காரணம், இந்த பிரசங்கத்தை நான் கேட்டேன், ஏன்னா வேலையாட்கள் வர்றவங்கெல்லாம் எக்ஸிக்யூட்டிவ்ஸாக இருக்க பார்க்குறேன், சொல்றது ஒரு வாட்டி சொல்றது ரெண்டு வாட்டி சொல்றது, யோவான் இவங்க சொன்ன மாதிரி ஜேம்ஸ், ஆண்டவரே இந்த சமாரியர் நம்ம பேச்ச கேட்க மாட்டோம், அக்னியை கொண்டு வந்து அவங்கள அழியும் ஆண்டவரே, பொறுமை இருக்கிறது இல்லை, சொல்லி சொல்லி பார்த்து கேட்கலன்னா திருப்பி திருப்பி சொல்றது இல்லை, அக்கினி அந்த அழியும் ஆண்டவர். அந்த மாதிரி வேலையாட்கள், அதனாலதான் வேலையாட்கள் இல்லை. வேலையாட்கள் இன்னொன்று ஒரு காரணத்தை சொல்றாரு, உலக வசதிகளை தேடுகிறார். ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் பின்னாடி வருகிறேன் ஆண்டவரே, பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, அந்த மாதிரி வேலையாட்கள் வருது, அந்த மாதிரி வேலையாட்கள் தேவை. இன்னொரு ஒரு வேலைக்காரர் வா அப்படின்னு கூப்பிடுற, வா எனக்கு வேலையாட்கள் தேவைன்னு கூப்பிடுற, அவன் என்ன சொல்றான், எவ்வளோ பெரிய வேலைக்கு நான் கூப்பிட்டுருக்கிறேன், வா காஸ்பல் ராஜ்யத்தின் வேலை கூப்பிட்டுருக்குறேன். அவன் உலக நிலையிலே இருக்கிறான், அங்க அப்பாவுக்கு அடக்கம் பண்ண வேண்டியது இல்லையா, அதுக்கு வர அதை போய் செய்யாம நான் வருதா, எவ்வளோ பெரிய வேலைக்கு நான் உனக்கு கூப்பிட்டுருக்குறேன், இங்கே நீ உலக நிலையிலேயே யோசிச்சு உட்காந்துருக்கியா, இப்படியே ஆயத்தை முடிச்சிட போறியா, அதான் கேட்குறேன், இதுதான் நான் வாழ்க்கை, எங்கள் அப்பாவை நான் போய் அடக்கம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு உலக லெவல்லையே இருக்கிறீ, இவ்வளோ பெரிய வேலை, செத்தவங்க செத்தவங்க அடக்கம் பண்ணிட்டு நீ வாயா அப்படின்ற, அவன் வரல, வேலையாட்கள் இல்லை, அதனால தான் வேலையாட்கள் இல்லை, ஒன்றுத்தி மூத்தியில் போட்டிருக்கிற குணங்கள் இருக்கிற வேலையாட்கள் எங்க இல்லைங்களா, அவர் அந்த மாதிரி சில பாயிண்ட்ஸாக அதில் எடுத்து சொன்னார். பார்க்கும்போது வேலையாட்கள் வேணுங்க, வேலையாட்கள்னா பிசிக்கல் லேபர், பிசிக்கல் லேபர் இதில் முக்கியமாக இல்லை, சுவிசேஷ பணியை செய்கிறதுக்கு என்ன மாதிரி வேலையாட்கள், மென்டல் லேபர், மனது பிரகாரமாக உழைப்பு. ஏன் ஒரு வசனத்தை எடுத்து அதை படித்து படிக்கிறது கஷ்டம், என்ன பண்ணுறது, அதனால தான் வேலையாட்கள் இல்லை. இப்போலாம் படிக்கிறவங்க யார் படிக்கிறாங்க, போய் ஒரு அஞ்சு பேஜ் படிச்சுட்டு வாங்கன்னா ஒரு மாதம் டைம் கொடுத்தா பத்த மாட்டேங்குது, புரியுதுங்களா, ஏன் வேலையாட்கள் இல்லைன்னு, ஏன் படிக்க முடியல, மென்டல் லேசினஸ், படிக்கணும், அது எனக்கு ரொம்ப ஈஸி இல்லை, படிக்கணும்னா ஒரு வாட்டி என்னையே அடித்து பிடிச்சிக்கிட்டு உட்காந்து படிக்க வைக்கணும், படிக்கணும், சார் லேபர், இது லேபரிங் இந்த வேர்டு, அதை உட்காந்து படித்து மென்டலாக கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த வசனத்தை எடுத்து திருப்பி அது எதோ வருது மனசில், நம்மளாம் யூடியூப் பார்க்கலாமா, டிவியை பார்க்கலாமா, அதை இல்லை, நோ, வி ஹேவ் டு மெடிடேட், இது திங்க் பண்ணணும், இந்த வசனத்தில் என்ன இருக்குதுன்னு மெடிடேட் பண்ணி சிந்திச்சு அதை உழைச்சி அதுக்கு என்ன அர்த்தம்னு கண்டுபிடிச்சி இன்னும் கொஞ்சம் படித்து, மென்டல் லேபர் இல்லையா, இதயத்தில் லேபர் இருக்குது, அதை உணரணும், வெறும் மென்டல், அதான் பிரசங்க வேலை வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ரீட் டில் யுவர் மைண்ட் பெயின்ஸ் அண்ட் ப்ரே டில் யுவர் ஹார்ட் பர்ன்ஸ், அப்போ தான் யூஆர் ரெடி ஃபார் த ப்ரீச்சிங், மூளை வலிக்கிற வரைக்கும் படி, இதயம் கொல்தொட்டு எரியிற வரைக்கும் ஜெபம் பண்ணு, அப்படி செய்கிறவங்க எங்கே இருக்கிறாங்க வேலையாட்கள், மூளை வலிக்கிற வரைக்கும் படிக்கிறது, படித்து தயார் பண்ணி வர்ற வேலையாட்கள் எங்கெங்க இல்லை, ரொம்ப சேட், அப்படிப்பட்ட அந்த மாதிரி உழைக்கிறவன் போது தான், அப்படிப்பட்ட உழைக்கிறவன் இருக்கும்போது தான் அறுப்பு வர முடியும், உழைக்காம அறுப்பு வர முடியுமா, நீ இறங்கி ஸ்லீவ்ஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு நீ வந்து எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி உட்காந்துக்கிட்டு மேல் பார்வையை பார்த்துக்கிட்டு இருந்தா ஒரு அறுப்பும் வந்திருக்காரு, நான் அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தா ஒரு அறுப்பும் வந்திருக்காரு, ஸ்லீவ்ஸ் எல்லாம் இது பண்ணிக்கிட்டு உட்காந்து உழைச்சி லேபர் பண்ணும் போது தான் அதனோட விளைவாகத்தானே நமக்கு அறுப்பு வர முடியும், லேபர் லேபர் இல்லைன்னா அறுப்பு வராது, கற்ப வேதனை படாத குழந்தை பிறக்காது, அதே மாதிரி லேபர் பண்ணலன்னா உழைக்கலன்னா ஒரு ஆத்மாவை நம்மளால சம்பாதிக்க முடியாது, பாருங்களேன் அந்த லேபருடைய வேலை ஒரு நாள் இல்லை, அந்த அறுக்கணும் இல்லைங்களா, ஒரு போய் கட் பண்ணணும், கத்தி எடுத்துட்டு கட் பண்றதுன்னா நல்லா சந்தோஷமா அருமையானவர்களே நல்லவர்களே வல்லவர்களே பேசிட்டு ஆவார், சில நேரத்தில் பாவம்னா பாவம்னா நியாய தீர்ப்பு நரகத்துக்கு தான் நீ போக போறன்னு அறுக்கிற மாதிரி பேசணும் சில டைம்ல, அப்பதானே அறுக்க முடியும் இல்லைங்களா, கட் பண்ற மாதிரி சில டைம்ல பேசணும், மனசாட்சி குடுக்குடுன்னு இருக்கிற மாதிரி இல்ல, மனசாட்சி குத்துற மாதிரி சில நேரத்துல பேசணும், அதான் வேலை, அது ஈஸியா கஷ்டம் தான், அது அதோடு முடியல, அந்த அவருடைய லேபருடைய வேலை எதோடு முடிய தெரியுமா, அதை அறுத்து அதை அடிச்சு அந்த கோதுமை எடுத்துட்டு போய் அந்த களஞ்சியத்தை சேர்க்கிற வரைக்கும் வேலை அவருக்கு இருக்கு, அதே மாதிரி உண்மையான லேபர் அங்கங்க போய் காஸ்பல் சொல்லிட்டு வந்துருது இல்ல, காஸ்பல் சொன்ன அவங்களுக்கு அவங்களுக்கு கத்து கொடுத்து, இயேசு சொன்னதெல்லாம் கத்து கொடுத்து அவங்க பரலோகம் போற வரைக்கும் அவங்க ஆத்மாவோடு மண்ணு கட்ட வேண்டியதுதான் வேலை, எப்படியாவது ஆத்மா பரலோகத்துக்கு போற வரைக்கும் அவங்களுக்கு உழைக்கணும், லேபர் அங்க மாதிரி எங்க இருக்கிறாங்க, அங்கங்க ஒரு ஊரா போய் பிரசங்கம் பண்ணிட்டு போயிருது, அந்த ஆத்மாக்கள் எங்க போறாங்கன்னு தெரியல, ஒரே சபையில இருந்து ஒரு ஆத்மாக்களை பரலோகம் சேர்க்கிற வரைக்கும் உழைக்கிற வேலை எங்க இருக்கிறாங்க, you have to find people, அந்த மாதிரி வேலையாட்கள் வேணும், ஓகே, ரொம்ப சேடு தான், ஆண்டவர் என்ன சொல்றாரு, வேலையாட்கள் இல்லப்பா, அறுப்பு மிகுதியா இருக்கு, ரொம்ப வேலை இருக்குது, ரொம்ப வேலை இருக்குது, எல்லாம் லேசி, எல்லாம் பணம், எல்லாம் பேரு, அதுக்குதான் இருக்கிறாங்க வேலையாட்கள், அதனால என்ன செய்யணும், முதலாவது நம்ம பிரச்சனையை புரிஞ்சுக்கணும், you have to assess the problem, இதுதான் பிரச்சனை, பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு இதை பத்தி என்ன செய்ய போறோம், நரகத்துக்கு போயிட்டு இருக்கிற ஒரு கூட்டம், கல்ல மதம் ஒரு கூட்டம், ஆத்மாக்கள் பல்ல தீர்க்கதரிசிகள் பின்னாடி மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம், நரக நித்திய ஆத்மாவோட அழிய போற ஒரு கூட்டம், இவங்களுக்கு காஸ்பல் போனாதான் உண்டு, அந்த காஸ்பலை கொண்டு போறவங்க வேலையாட்கள், அந்த வேலையாட்கள் இல்லையே இல்லையே, முதலாவது அந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டவங்க நம்ம என்ன செய்யணும், என்ன சொல்றாரு, ரொம்ப ஆச்சரியம், 38வது வசனம்,
வேலையாட்கள்
இல்ல அறுப்பு சீக்கிரம் அறுத்தாகணும் இல்லைன்னா வேஸ்ட் ஆயிரும், ஆகவே உடனடியாக அறுப்புக்குள் இறங்குங்கள், ஓடுங்கள், உலகத்தை வெல்லுங்கள் அப்படியெல்லாம் போடல பாருங்கள, வாருங்கள் கூடுவோம் அப்படின்ற மாதிரி இல்லை. என்ன சொல்றாரு அவரு, வேண்டிக் கொள்ளுங்கள், ஜபம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க. அப்படிதான் நினைக்கிறோம், அது வேற மாதிரி சொல்லியிருப்பாருன்னு பார்த்து இவ்வளோ நம்மளை ஏற்றி விட்டு திடீர்னு என்னப்பா ஜபம் தானே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நமக்கு இருக்கலாம். ஆனால் அது ராங். பாரம் சுச்சுவேஷனை பார்த்து கலங்கி இப்படி இருக்கே ஆயுசு முடிய போதே சீக்கிரம் அறுக்கணுமேன்ற பாரத்தோடு வியாகுலப்படுத்தி வெம்புறவன் அவன் செய்கிற ஜபம் எப்படி இருக்கும் பாருங்களேன். ஜபம் ஏன் அப்படி ஆண்டவர் வினோதமாக இந்த கட்டளை கொடுத்துருக்கிறாரு, ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா வேற இடத்துல இல்லை நம்ம ஜபம் பண்ணி தான் தெரியணுமா, இல்லை அவர் அக்கறை இல்லையா நம்ம ஜபம் பண்ணி கேட்கணுமா, இல்லை அதுக்கு ஒரே பதில் என்ன தெரியுமா, கடவுள் அற்புதமாக ஒரு மனுஷனை பயன்படுத்துறது, அற்புதமாக ஒரு சபையை அறுப்பு விஷயத்தில் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு ஆயத்தமான வேலை என்ன தெரியுமா, ஜபம். அங்கதான் ஆரம்பிக்கிறது. ஒரு மகத்தான அற்பு ஆத்மாக்களை ரட்சிக்கிறதுக்கு ஒரு மனுஷனை பயன்படுத்தியிருக்கிறான்னா பாருங்களேன், பயன்படுத்தியிருக்காருன்னா பாரு எங்க தர்மம் ஆரம்பிக்கிறது, பாரத்தோடு ஜபிக்கிறவனா இருப்பான். தட் இஸ் தி ட்ரெயினிங் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒரு சபை எங்க ரொம்ப ஆத்மா அறுவடை செய்ய போதுன்னா என்ன தெரியுமா அடையாளம், ஆத்ம பாரத்துல நிறைஞ்சு ஜப கூட்டம்னா எல்லாம் கூடி வந்து பாரத்தோடு ஜபம் பண்றது, அங்குக்காக ஜபிப்போம் இவங்களுக்காக ஜபிப்போம்னு ஜபம் பண்ற ஒரு கூட்டத்தை பார்த்தீங்கன்னா நிறைய அறுவடை அந்த சபைக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆண்டவர் ஆத்மாக்களை அறுவடை செஞ்சு அந்த சபைக்கு கொடுக்கிறார், அந்த மனுஷனை பயன்படுத்த போறாருன்னா முதலாவது ஆரம்பிக்கிறது ஜபத்துல தான் ஆரம்பிக்கிறது. ஸோ வி சீ ஆண்டவர் நம்ம கரெக்டாக நடத்துறாரு. ஏன் இது ஏன் முக்கியம் அப்படின்னா, ஆண்டவர் வந்து நிறைய நேரங்களில் நம்ம இந்த மாதிரி ஆர்வம் வந்து சுவிசேஷம் செய்வோம் அதை செய்வோம்னு சொல்லி நம்ம போய் செய்யும் போது சில நேரங்கள் யாரும் கேட்கறதில்ல, ஒன்றும் பதில் வர்றதில்ல, சொன்னவங்களே வர்றதில்ல, என்ன ஆயிடுது சோர்ந்து போய் சொல்லி என்ன பிரயோஜனம், சோர்ந்து போயிடல. என்ன காட்டுது, அது மாம்ச செயல், மாம்ச கோளாறுனாலும் செய்யறது. ஆனால் இப்படி பாரப்பட்டு வெம்பி போய் ஆண்டவர்கிட்ட மன்றாடுற ஆண்டவரே இவங்க நித்திய அக்னிக்கு போக போறாங்களே, இவங்களை அறுவடை செய்யணுமே, வேலையாட்கள் வேணும், வேலையாட்கள் வேணும்னும் போது ஆண்டவர் வந்து தன்னை பயன்படுத்தி ஒரு தெய்வீக ஒரு கட்டாயத்தை அவனுக்குள்ள ஏற்படுத்துறார். பாருங்களேன் அந்த வார்த்தை என்ன போட்டிருக்கு, யாருக்கிட்ட ஜபம் பண்ணோன்னு போட்டிருக்கு, எஜமான் அறுப்புக்கு எஜமான், என் பிதா கிட்ட ஜபம் பண்ணுங்கன்னு பொதுவாக ஆண்டவர் சொல்றது. ஆனால் இங்க என்ன சொல்றாரு, அறுப்புக்கு எஜமான், ஏன்னா அவர் தான் அறுப்புக்கு எஜமான், அவர் தான் சரியான மனுஷர்கள் அனுப்ப முடியும், நீயா நினைச்சிட்டு போக முடியாது, அவர் தான் சரியான மனுஷர்கள் அனுப்ப முடியும். நீ போய் ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் அநேக நேரத்தில் என்ன பண்றாரு, அந்த எஜமான் ஆட்களை அனுப்பும்படி, ராங் டிரான்ஸ்லேஷன், அனுப்பும்படி இல்லை, அந்த வேலையாட்களை வயலில் தள்ளும்படிக்கு தான் வருது ஒரிஜினல், தள்ளும்படிக்கு, ஏன்னா அறுப்பு சீக்கிரம் முடிஞ்சிடும் வாங்கையான்னு பிடிச்சி தள்ளும்படிக்கு, கேஸ்ட் அவுட், த்ரோன் அவுட்ன்ற வார்த்தை அது ஏர்ஜென்சியை காட்டுது. ஒரு எந்த அளவுக்கு அழுத்தம்னா, ஒரு அருமையான உதாரணம் வந்து ஒரு பிளாஸ்ட் வெடிஞ்சு திடீர்னு ஒரு ஒரு கன்னை நம்ம ஷூட் பண்ணுறோம்னு வைங்களா, ஒரு AK-47 எடுத்து திடீர்னு ஷூட் பண்ணுறோம், புல்லட் எவ்வளோ வேகமாக போகுது, அந்த மாதிரி வேகமாக வேலையாட்களை அனுப்பும்படிக்கு அதான் வார்த்தை, வேகமாக வேலையாட்களை அனுப்பும்படிக்கு அவர்கிட்ட ஜபம் பண்ணுங்க. அது ஜபத்தினால தான் நடக்கும், ஜபத்தினால நடக்கும், அது வேலையாட்களை அனுப்புவார், கடவுள் வல்லமையாக வேலையாட்களை அனுப்புவார். என்ன ஆகும், இந்த மாதிரி ஜபம் பண்ணும்போது சபைக்குள்ள ஒரு ஒரு அக்கினியோ ஒரு ஆண்டவ ஆவியானவருடைய வல்லமையோ அது வெளிப்படும் போது மனிதர்களை நம்ம போகணுன்ற அழுத்தம் நமக்கு ஏற்படுது. பரிசுத்தாவியான ஒரு தெய்வீக கட்டாயத்தை மனசில் ஏற்படுத்துகிறார். கட்டாயம் ஏற்படுத்தும் போது பவுல் போன மாதிரி, பர்னபாஸ் போன மாதிரி ஆண்டவர் சபைக்குள்ளேருந்து வெளியே அனுப்புகிறார். பாருங்களேன் அந்த மாதிரி அனுப்பப்படும் போது ஆண்டவர் தெய்வீக கட்டாயத்தோடு அனுப்பும் போது அவன் யார் கேட்டாலும் கேட்கலனாலும் சோர்வடைய மாட்டான், சொல்லிக்கிட்டே இருப்பான். வில்லியம் கேரி வந்தார், அந்த மாதிரி அனுப்பப்பட்டு வந்தார். என்ன பண்ணார், 38 வருஷம் ஒரு ஆத்மா வரல, சொல்லிக்கிட்டே இருந்தார். நிறுத்தினாரா, நோ, சொல்லிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் வந்துச்சு பாருங்க அறுவடை, இன்னைக்கும் அவருடைய அறுவடை நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி வேலையாட்கள் இதுல ஆர்வ கோளாறுல போய் பேசிட்டு வரல, தெய்வத்தின் கட்டாயத்தினால, ஆத்ம பாரத்தின் கட்டாயத்தினால, ஆண்டவர்னால அனுப்ப தள்ளப்படுகிறவர்கள் நம்ம அப்படி ஏற்படணும்னா ஆண்டவர் அதான் சொல்ற, ஜெபம் பண்ணுங்க, அந்த பாரத்தோடு உங்களுக்கு இருக்கா, அந்த பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் தள்ளுவார், தள்ளுவார், அந்த இதுல ஒரு ஒரு கன்னு புல்லட்டை ஷூட் பண்ணி அனுப்புற மாதிரி அனுப்புவாரு. அந்த பவர் யாரும் நிறுத்த முடியாது, பவர் நிறுத்த முடிஞ்சா இன்னைக்கு கூட பாக்குறோம், நான் பவர் மனுஷன், எப்படி இருந்தா அவங்களாம் கொல்லணும்னு யூதருங்க வராங்க, அந்த புல்லட்டை நிறுத்தவே முடியல. போய் எல்லாத்தையும் இடிச்சு உடச்சுக்கிட்டு வருது, மிசாயில் போற மாதிரி போகுது இல்லைங்களா, ஆசியா எல்லாம் போய் ரோமுக்கே போகுது. ஆண்டவர் அப்படி அனுப்பணுங்க வேலையாட்கள், அந்த மாதிரி வேலையாட்கள் அனுப்பணும், ஆவியாளர்களால் அனுப்பப்படணும். பாருங்களேன், இந்த பக்கம் கர்நாடகா, இந்த பக்கம் ஆந்திரா, தமிழ்நாடு, கிராமங்கள் அந்த மாதிரி அனுப்பப்படணுமே. அதுக்காக நீ பாரத்தோடு ஜெபம் பண்ணு, பாரத்தோடு ஜெபம் பண்ணு. இதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நடந்தது. போவாதீங்க, இருந்து ஜெபம் பண்ணுங்கன்னார் இல்லைங்களா. கூடி ஜெபம் பண்ணாங்க. பரிசுத்தாவி அப்புறம் வந்தார், வந்து அவங்களை அனுப்புனர். அனுப்பும் போது போய் இதே ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அடுத்த அதிகாரம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். இந்த அதிகாரத்துல 10வது அதிகாரத்துல 1வது வசனத்துல என்ன பண்றாரு,
அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை ஜெயிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.
அதிகாரம் கொடுத்து அனுப்புறார் அவர். அவங்களை தான் ஜெபம் பண்ண சொன்னாரு, ஆனா அவங்களையே அனுப்புறாரு. ஆகவே சுவிசேஷம் வேலை செய்வதற்கு முதல் ஆயத்தம் என்ன தெரியுமா, இந்த பார்க்கணும். நம்ம பார்க்குறோமா, பார்த்து சூழ்நிலையை அசஸ் பண்ணுறோமா, எந்த காலத்தில் இருக்கிறோம், எத்தனை ஆயுசு இருக்கு, இது எத்தனை காலம் இருக்க போதுன்ற அந்த அவசரம் நமக்கு ஏற்படுதா, அவசரம் ஏற்பட்ட அந்த பாரம் நமக்கு ஏற்படுதா. பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும், தெரியும் போது தான் நமக்கு அக்கறை வரும். நமக்கு அக்கறை வரும்போது தான் ஜெபிப்போம். நம்ம ஜெபிக்கும் போது தான் ஆண்டவர் நம்மளை அனுப்புவார். இல்லை நடக்காது. அப்படித்தான் உட்காந்து ஆத்ம ஒன்றும் ரட்சிக்காம இன்னும் 30 வருஷம் அதே பாட்டம் பாடிட்டு இருப்போம் நம்ம இல்லைங்களா. பார்க்கணும், பாருங்க, இந்த சுத்தி பாருங்க, அறுப்போ மிகுதியா இருக்கு. நோ ஒர்க்கர்ஸ் அறுப்போ மிகுதியா இருக்கு. அதை பார்த்து உணர்ந்து, பார்க்கும்போது அந்த பாரத்தை உணர்ந்து அதை ஃபீல் பண்ணி பாரப்படணும். நமக்கு அந்த பாரம் இருக்குதா, அந்த பாரப்பட்டு ஜபிக்கும் போது ஆண்டவர் நம்மளை அனுப்புறார். ஆண்டவர் இது எல்லாமே ஆரம்பிக்கிறது அந்த சரியான பார்வை ஜபத்தோடு தான். தேவன் நமக்கு உதவி செய்யட்டோம். அறுப்போ மிகுதியா இருக்கு, வேலையாட்களோ குறைவா இருக்கு. இந்த பிரசங்கமும் அவன் நல்ல ஆயனுக்கு பாரத்தோடு பேசினாருன்னு விட்டுறாருங்க. ஜெபம் பண்ணுங்க, இதுக்காக ஜெபம் பண்ணிவங்கனால என்ன செய்ய முடியும் காஸ்பலுக்கு. நம்ம எவ்வளோ ஆயத்தம் பண்ணணும்னு, நான் எனக்கு தான் டைம் இல்லை, டைம் இல்லைன்னா என்ன கொடுக்கணும், நான் வந்திருக்கிறேன், லீவ் போட்டு கூட வர வாங்க. யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் மென். இப்போ நம்ம மென்னை ப்ரிப்பேர் பண்ணோம், இந்த விசுவாச அறிக்கையை ப்ரிப்பேர் பண்ணோம்னு நினைக்கிற விசுவாச அறிக்கை சாப்டர் சாப்டராக எடுத்து எவ்வளோ அருமையாக காஸ்பல் இருக்கு அதில். தேவன்னா யார், அவர் வார்த்தைனா என்ன, கடவுள் யாரு, இயேசு யாரு, எல்லாம் சொல்லிக் கொடுக்குற ஒரு 32 பைபிள் ஸ்டடி நடத்த முடியாது. இங்கே கூப்பிட்டு இருக்க ஒரு அம்மா திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணி உங்களை யாராவது நல்லா ரெடி ஆகிட்டீங்கன்னா அவங்களுக்கு அனுப்பலாம், கொத்தனூரில் அனுப்பலாம், அங்கே அனுப்பலாம், போய் எடுத்துட்டு வாங்கன்னு இப்படி அனுப்பும் போது எவ்வளோ அது இப்படி தானே வர முடியும். அதுக்கு நம்ம தயார் பண்ணோன்னு பார்க்கும்போது எப்போ தயார், 2 வருஷம் ஆக மாதிரி இருக்கு, 2 வருஷத்துல முடியாது போல இருக்கு. 32 சாப்டர் எங்கே தயாராகுது. என்னன்னா நீங்களும் பாரப்பட்டு உங்களை கட்டிக்கிறதுக்கு, உங்களை கட்டுவதற்கு அனுமதி கொடுங்க, டைம் எடுத்துட்டு வாங்க. ஐ எம் ரெடி டு ப்ரிப்பேர். என் நேரத்தை கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். நீங்களும் அந்த பாரம் இருந்தால் தான் இது முடியும். நீங்களும் பாரம் இருந்தால் தான் நம்ம அறுப்பு மிகுதியாக இருக்குங்க. வேலையாட்கள் இல்லை, உங்கள் நாட்களை வீணாக்காதீங்க. எவ்வளோ ரட்சிப்பை கொடுத்து, மகத்தான ரட்சிப்பை கொடுத்து ஆண்டவர் உங்களை சேர்த்துருக்கும் போது வீணாக்காதீங்க உங்கள் டைமையும் வாழ்க்கையும். சபையில் அருமையான சத்திய சபையில் உங்களை வச்சிருக்கிறார், பயன்படுத்திக்கணும். பயன்படுத்தி தேவனால் பயன்பட உங்களுக்கு ஆண்டவர் ஆவியானவர் உங்களை பயன்படுத்த அதுக்கு அனுமதி கொடுங்க, அதுக்கு கோஆர்டினேட் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அதனால ஆண்டவரே, இந்த பகுதியின் பாரத்தை நாங்கள் உம்மளவுக்கு கொஞ்சம் கூட உணர முடியாது ஆண்டவரே, ஆனால் ஓரளவுக்கு உணர்ந்த எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர் ஆவியானவரே. இது வெறும் பேச்சாக போயிடாம, இது இன்னொரு பிரசங்கமாக போயிடாம, எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த பாரத்தை கொடுங்க ஆண்டவரே. இத்தனை சத்தியங்கள் கேட்டு, இத்தனை பெரிய ரட்சிப்பை பெற்று, நாங்கள் சுற்றி இருக்கிறவர்களை பார்க்கிற பார்வை, போன வாரம் எங்கள் சகோதரிகளை எப்படி பார்க்கணும்னு கற்றுக் கொடுத்தீர், இந்த வாரம் இந்த உலகத்தை எப்படி பார்க்கணும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீர் ஆண்டவரே. அந்த பார்வையோடு பார்த்து நாங்கள் இதை கணித்து பாரப்பட்டு அந்த பாரம் எங்களை முழங்கால் கொண்டு வந்து ஆண்டவரே, அந்த முழங்காலில் உம்மால் தயார்படுத்தப்பட்டு நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு வேலையாட்களாக மாற உதவி செய்யமாண்டவரே. ரொம்ப வேலை இருக்குது, வேலையாட்கள் கொஞ்சம்தான். தேவகுமாரன் நீர் அதை பார்த்து கண்கலங்கி நிற்கிறத பார்க்கும்போது எங்கள் மனசு ரொம்ப வேதனைப்படுது ஆண்டவரே. இன்றைக்கும் அந்த நிலையை தான், இன்றைக்கும் அந்த வேதனையோடு நீர் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து அந்த பாரத்தை பகிர்ந்து கொள்ளுகிற மக்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே. போட்டுக்கிறேன். கடைசி பாடல்